கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஒன்று யோவான் 5:4 வாசிக்கலாம். ஒன்று யோவான் 5:4
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcome the world, even our faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். Whatsoever is born of God overcometh the world. This is the victory that overcome the world, even our faith. Faith is our victory. நீ கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், The overcoming of faith of Moses. The overcoming faith of Moses. மோசேயினுடைய ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம், மோசேயினுடைய விசுவாசம் ஜெயிக்கிறதாக இருந்தது. ஓவர் கமிங் ஃபெய்த், த ஓவர் கமிங் ஃபெய்த் ஆஃப் மோசஸ். உனக்கு விசுவாசிக்கிறீங்களா? யார் தான் விசுவாசிக்கலன்னு சொல்லுவாங்க. நான் சிலர்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு வார்த்தையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கானுங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, இல்லாட்டாலும் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நான் அப்படி க்வெஸ்டின் பண்ணுவேன், ஒருத்தரை சந்திக்கும் பொழுது க்வெஸ்டின் பண்ணுவேன், ஒரு விசுவாசியை சந்திக்கும் பொழுது க்வெஸ்டின் பண்ணுவேன், எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமாங்க. யாரும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்னாலும் அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. யார் நான் விசுவாசிக்க மாட்டேன்னு யார் சொல்லுவா? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிற அந்த டோன்லேருந்தே கண்டுபிடிச்சிக்கிடலாம். அவங்க டோன் உற்சாகமாக சொன்னால் உண்மையில் அவங்க விசுவாசிக்கிறான்னு எனக்கு தெரியும். அவங்க வந்து அதை என்ன செய்ய, பாஸ்டர் க்வெஸ்டின் பண்ணுறாரு, நம்ம அதுக்கு பதில் சொல்லி ஆகணுமே அப்படி சொன்னால் எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், சரி பரவாயில்ல, ஆண்டவர் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டை தரணும். அதுலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிடுவேன், உங்கள் டோனை பார்த்தே தெரிஞ்சுக்கிடுவேன். உங்கள் டோனு உங்களுடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். யார் கேட்டாலும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசி. உங்களுக்கு இது உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறீங்களா? விசுவாசிகள் எல்லாம் கிடைக்கும், நாங்கள் அப்படி தான் விசுவாசிக்கிறோம். பாங்க, யார் அப்படி சொல்லுவா? ஆனால் கிடைச்சிச்சா, அங்கே காரியம் நடந்துச்சா, அதுதான் நம்மளை நிரூபிக்குது. நம்ம லைஃப் தான் அதை டெஸ்டிஃபை பண்ணுகிறது. நமக்கு என்ன விசுவாசம் வேணும்னா, நமக்கு வந்து ஓவர் கம்மிங் ஃபெய்த் வேணும். எல்லாருக்கும் மென்டல் ஃபெய்த் இருக்குது. மென்டல் ஃபெய்த்துனா அறிவு சம்பந்தமான விசுவாசம். ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு நல்லா புரியும். அவங்க புரிகிறதுனால, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுனால அவங்க அதை அப்படியே சொல்லுவாங்க. அப்படி சொன்னாப்புல அவங்களுக்கு உண்மையில் விசுவாசம் இருக்குதா? அது இந்த மென்டல் ஃபெய்த் வந்து ரியல் ஃபெய்த்தாக மாறலை. அது ஹெட்டில் இருக்குது, ஹார்ட்டுக்கு வரலை. இல்லை ஹெட்டில் மூளை இருக்கிறது, மூளையில் ஞாபக சக்தி இருக்கிறது, மூளையில் ஒரு அந்த ஃபேக்குல்ட்டி இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஃபேக்குல்ட்டி இருக்கிறது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. மென்டல் ஃபெய்த்தாக இருக்குது, அன்னும் ரியல் ஃபெய்த்தாக மாறலை. அது ஓவர் கம்மிங் ஃபெய்த்தாக மாற வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் அற்புதங்களை நீங்கள் பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆண்டவரே, எனக்கு மென்டல் ஃபெய்த் இருக்குது, ஆனால் எனக்குன்னு இந்த ரியல் ஃபெய்த் வரல. ஆண்டவரே, இந்த ரியல் ஃபெய்த்தை தாரும், இந்த காரியம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த ஹெட்டில் இருந்து இந்த ஃபெய்த் வந்து இங்கே ட்ராப் பண்ணும்பொழுது, ஹார்ட்டில் ஆண்டவர் ட்ராப் பண்ணும்பொழுது அந்த வந்து நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி நடக்கிறது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஃபெய்த் இஸ் அவர் விக்டரி, ஓவர் கமிங் ஃபெய்த். இப்பொழுது மோசேயை உங்களுக்கு ஆதாரமாக வைத்து பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இது கடினமான காரியம் அல்ல. எல்லாரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மோசேயினுடைய ஃபெய்த் வந்து ஓவர் கமிங் ஃபெய்த்தாக இருந்தது, வெறும் மென்டல் ஃபெய்த் அல்ல. அவங்க அம்மா அவனை குறித்து அவனுக்கு வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அங்கே தாய்ப்பால் கொடுத்து குழந்தையை வளர்க்கும் பொழுதெல்லாம் அப்பொழுதிருந்தே அவங்க வேத வாக்கியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நீ வந்து எகிப்தியன் அல்ல, நீ பார்வோனின் குமாரத்தினுடைய மகன் அல்ல, நீ ஏன் பிள்ளை, நீ எபிரேயன். நீ பிறக்கும் பொழுதே அந்த லைட் உன் மேலே வந்துச்சு, உன் தலையின் மேலே அந்த வெளிச்சம் வந்தது. அப்பாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இந்த குழந்தை தான் இஸ்ரவேலுக்கு மீட்பை கொடுக்கும், இந்த குழந்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலுந்தேனும் ஓடுகிற பிதாக்களின் தேசத்துக்கு கொண்டு சொல்லும். அதனால் உன்னை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. நீ ஒரு சாதாரண குழந்தை இல்லை, யூ ஆர் அ ப்ராப்பர் சைல்டு. உனக்குள்ள எல்லா பொட்டன்சியலும் இருக்குது, ஆனால் அது நீ வளர வளர அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்படி என்று தாய்ப்பாலை கொடுக்கும் பொழுதே இந்த வேத வசனமாகிய பாலையும் அந்த தாய் அவனுக்கு ஊட்டி வளர்த்தாள். சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு ரொம்ப இலக்காரம் கொடுத்து வளர்ப்பாங்க, அது பிறகு உங்களுக்கே அது கேடை ஏற்படுத்தும். யாராவது அந்த பையனை குறை சொன்னால் உடனே இது வந்து அப்படிலாம் இல்லை பாஸ்டர், அந்த பையன் நல்ல பையன்தான் அப்படிம்பாங்க. அது உடனே தப்பு சொன்னால் உடனே அதை ஏற்றுக்கிடணும். தாய் ஏற்று அவனை திருத்திச்சுன்னா நல்லா திருத்தி வளர்க்குன்னு அர்த்தம். அப்படி சொல்லும் பொழுது நம்ம சொன்னால் குறை சொல்லும் பொழுது அதை திருத்துறதுக்காக சொல்லும் பொழுது தாய் அதை டிஃபெண்ட் பண்ணும் என்றால் அந்த தாய் மகனுக்கு செல்லம் கொடுக்குதுன்னு அர்த்தம். நான் உடனே கண்டுபிடிச்சிருவேன், இந்த தாய் குழந்தைக்கு செல்லம் கொடுக்குது, மகனுக்கு செல்லம் கொடுக்குது, நாளைக்கு இந்த பையன் வந்து வித்தியாசமாக நடக்க போகிறான். அது விளைவு வந்து பிறகுதான் தெரியும். அதனால் பாருங்கள், அந்த மோசேயுடைய தாய் ஜோசிபத் வந்து அந்த குழந்தையை நல்ல மாதிரி வளர்த்தா. பிறக்கிற பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள் தான், அது தாயின் வளர்ப்பில் தான் இருக்கிறது. அது நல்லவராவதும் அது கெட்டவராகவும் தாயின் வளர்ப்பு அன்னையின் வளர்ப்பில் தான் இருக்கிறது என்று உலகத்து மக்கள் சொல்லுகிறாங்க. அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறாங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறோம். இல்லை மோசே அவனுடைய தாய் தகப்பன்மார் என்ன செய்தார்கள் என்றால் அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்களோ. 23 வசனம்,
மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள்.
இதோ மோசேயினுடைய மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். பை ஃபெய்த் மோசஸ் வென் ஹி வாஸ் பார்ன் வாஸ் ஹிட் 3 மந்த்ஸ் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் பிகாஸ் தே சா ஹி வாஸ் எ ப்ராப்பர் சைல்டு அண்ட் தே வேர் நாட் அஃப்ரைட் ஆஃப் கிங்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். மோசே பிறந்த பொழுது அவனுடைய பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை என்று கண்டார்கள் என்று இங்கே தமிழ் பைபிளில் வாசிக்கிறோம். உண்மையிலே மோசஸ் ரொம்ப அழகாக தான் இருந்திருப்பான், மற்ற எல்லா குழந்தைகளை காட்டிலும் அழகான குழந்தை தான் இருந்திருப்பான். தமிழ் பைபிளில் அழகுள்ள குழந்தை என்று சொல்லும் பொழுது ஹேண்ட்ஸம் சைல்டு அல்லது பியூட்டிஃபுல் சைல்டு, இந்த சைல்டு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அங்கே எழுதாமல் என்ன எழுதியிருக்குன்னா ப்ராப்பர் சைல்டுன்னு போட்டிருக்கு. They saw he was a proper child. அவன் ஒரு பிரத்யேகமான ஒரு குழந்தை. He was born for a purpose. இதோ அவன் ஒரு பர்பஸுக்காக பிறந்திருக்கிறான் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் அப்படி என்று ஆங்கில பைபிளில் வாசிக்கிறோம். அது ரொம்ப மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கிறது. ப்ராப்பர் சைல்டு, அவன் அழகுள்ள பிள்ளை தான். அதே சமயத்தில் அவனை ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு கூட ஒரு பர்பஸோடு கூட அந்த பேரண்ட்ஸ் மூலமாக உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிற. இப்போ நம்முடைய பேரண்ட்ஸ் மூலமாக ஆண்டவர் நம்ம வந்து அவருடைய சிந்தையிலேருந்து நம்மளை உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்மளை குறித்து ஒன்றும் தெரியாது, ஆனால் கத்தருக்கு தெரியும். நம்மளை ஒரு பர்பஸில் கொண்டு வந்திருக்கிறார். என்ன ஒரு பர்பஸில் கொண்டு வந்திருக்கார், உங்களையும் ஒரு பர்பஸில் கொண்டு வந்திருக்கிறார். அதை நம்ம ரியலைஸ் பண்ணது தான் மெச்சூரிட்டின்னு அர்த்தம். இந்த பையனுக்கு மெச்சூரிட்டி வந்துட்டுனா அவன் அதை ரியலைஸ் பண்ணுறான்னு அர்த்தம். இவன் அதை ரியலைஸ் பண்ணலான்னா அந்த பையனுக்கு மெச்சூரிட்டி வரல, எத்தனை வயசானாலும் மெச்சூரிட்டி வரல. ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்தோடு உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய சிந்தையிலேருந்து நான் வந்திருக்கிறேன், நான் என்னை ஆண்டவர் அழைத்த அந்த சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவங்களுக்கு அந்த இது வந்துட்டுனா அவங்க ஆவிக்கிறவங்களாம் மாறிடுவாங்க. எத்தனையோ பையங்களுக்கு நான் எவ்வளோ ஆலோசனை சொல்கிறது, கீழ்ப்படியவே மாட்டான், தலையை அந்த நேரத்தில் ஆட்டுவான் மாதிரி கீழ்ப்படிய மாட்டான். அவனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல, உலகத்தில் எதுக்காக வந்தோன்னு தெரியல. நல்ல சந்தோஷம்தான், வார்த்தையில் இருக்குது சந்தோஷம்தான், ஆனால் நம்ம சேஞ்ச் ஆகணுமே. நம்ம சத்தியத்துக்கு ஒரு விசுவாச குடும்பத்தில் பிறந்தது நல்லது தான், சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றது சந்தோஷம்தான். அதே சமயத்தில் அதோடு நின்றுறாதபடி நம்ம ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், போதகருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், அல்லது ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கும். இங்கே பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தை வரும்பொழுது இந்த அந்த சைல்டு வந்து ஒரு பிரத்யேகமான குழந்தை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். They saw he was a proper child. அதனால் ராஜாவின் கட்டளைக்கு அவங்க பயப்படலை. எப்படி? விசுவாசத்தினாலே. They were not afraid of the king's commandment. King's commandment என்ன? பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் நைல் நதியில் போட்டு விட வேண்டும். அதுதான் கிங்ஸ் கமேண்ட்மெண்ட். ஆனால் இந்த குழந்தையை ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். இந்த குழந்தை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. இதை வந்து நைல் நதியில் போட்டு முதலைகள் சாப்பிடக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அந்த பர்பஸ் நிறைவேற வேண்டும். அதனால் அந்த குழந்தைய அவங்க பாதுகாத்தாங்க. அந்த குழந்தை குறித்து தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அந்த குழந்தைக்குள்ள ஆண்டவர் பொட்டென்சியலாக மறைமுகமாக எவ்வளோ காரியத்தை வைத்திருக்கிறார், எவ்வளோ காரியங்கள் அந்த குழந்தை மூலமாக நிறைவேற வேண்டும். அதனால் அந்த குழந்தையை அவர்கள் பாதுகாத்தார்கள் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஆமீன். அதே போல் பைபிளில் என்ன சொன்னால், மரியாள் ஜோசப் ஆண்டவர் வந்து அந்த இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்கப்படும் பொழுது அவங்க அந்த குழந்தையை தே காட் த சைல்டு, அந்த குழந்தையை அவங்க பாதுகாத்தாங்க. ஏனென்றால் அந்த குழந்தை தான் இஸ்ரவேலுக்கு மீட்பை கொண்டு வரும், அந்த குழந்தை தான் உயிர்த்தெழுதலை கொண்டு வரும், அந்த குழந்தை தான் ஏதோ அது ரட்சிப்பை கொண்டு வரும் என்று அவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டபடினாலே பார்வோன் 2 வயசுக்குட்பட்ட குழந்தையெல்லாம் கொல்ல நினைக்கும் பொழுது குழந்தையை மார்பில் அணைத்து கொண்டு அவங்க எகிப்துக்கு புறப்பட்டு போனாங்க. ராத்திரி வேளையில் எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள். என்ன செய்ய முடியலை? அந்த பார்வோனால் கொலை செய்ய முடியலை. ஆனால் அநேக இன்னசன்ட் சில்ட்ரன் வந்து அவங்க வந்து நூற்றுக்கணக்கில் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தப்பிச்சிட்டார். அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய காட் பண்ணாங்க, பாதுகாத்தாங்க. ஏனென்றால் அந்த குழந்தை ஒரு பிரத்யேகமான குழந்தை. இட்ஸ் அ ப்ராப்பர் சைல்டு. அது சேவியர். அந்த குழந்தை ரெடீமர். அந்த குழந்தை வந்து சன் ஆஃப் மேனாக இருக்கிறது. அந்த குழந்தை வந்து கிரியேட்டர், வானதையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவர் இஸ்ரேல் ஜனங்களை அவர் வந்து ரோம ஆதிக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். அந்த குழந்தை ரெசரக்ஷன் அண்ட் ராப்சரை கொண்டு வரும். அது ஒரு அது ஒரு பிரத்யேகமான குழந்தை என்று அவர்களுக்கு அந்த வெளிப்படுத்தப்பட்டபடினாலே அந்த குழந்தையை பாதுகாத்தாங்க. அந்த போல் பேரண்ட்ஸ் வந்து ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தோன்னா ரொம்ப செல்லத்தை காமிச்சு கெட்டுத்தரக்கூடாது. அந்த பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே கைட் பண்ண வேண்டும். வளர்க்குற வளர்ப்பில் தான் இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவதுக்கு, வேதத்தை படிப்பதுக்கு ஒழுங்கு கிரமத்தை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் உனக்கு பிரதிஷ்டை பண்ணும்பொழுது கேட்குறேன், இந்த குழந்தைய நீங்கள் கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரில் வளர்ப்பீர்களா? வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, வீட்டில் சமாதானம் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸும் நடக்கணும், பிள்ளைகளுக்கு அந்த டீச்சிங் கொடுக்கணும். ரெண்டுமே அவசியமாக இருக்குது. அந்த பிள்ளைய நம்ம உலகத்தில் இருக்க எல்லா பாவத்துக்கும் விலக்கி நீங்கள் கர்த்தரே அறிகிற அறிவிலே வளர்ப்பீர்களா அப்படி தான் கேட்டு பிரதிஷ்டை பண்ணுறேன். ஆனால் தாய்மார்கள் என்ன செய்யாங்க, அதை வந்து ஓட்ட விட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி அதை தவற விட்டுறாங்க. அது பேட் ஃப்ரெண்ட்ஸோடு பழகும் பொழுது அக்யூஸ்டோடு கூட பழகும், தீய பழக்கம் உள்ளவன் பழகும். தாய் வந்து அதை அறிஞ்சாலும் அதை கண்டிப்பதில்லை. அதனால் அது நினச்சியும் அந்த வாழ்க்கையை நஷ்டப்படுத்திப்போம். பேட் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். அதனால் அம்மோனுக்கு வந்து ஒரு பேட் ஃப்ரெண்டு இருந்தான். அந்த பேட் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு வந்து மோசமான சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் உள்ளவன். அவனுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்ததுனால அவன் என்ன செய்கிறான், நீ ஏன் மெலிஞ்சிக்கிட்டு இருக்க, ஏன் வியாதி பிடிச்ச மாதிரி இருக்கா, இதே மாதிரி எனக்கு ஒரு கெட்ட சிந்தனை இருக்குது, அப்படி அதை நிறைவேற்றதுக்கு என்ன செய்யணும் நம்ம பிளானை சொல்லி கொடுக்குறான். அதனால் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதாவது பேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன் வந்து தப்பான வழியில் கொண்டு சொல்லுவான். அதுக்கு பைபிளில் நமக்கு அம்மோன் வந்து உதாரணமாக இருக்கிறான், தாவீதின் மகன் அம்மோன் உதாரணமாக இருக்கிறான். அதனால் இந்த பிள்ளைகளை வந்து தாய் வந்து பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேரத கண்டுகிடாமல் விட்டிங்கன்னா அது கடைசியில் அம்மோனுடைய நிலைமை தான் வரும். அம்மோன் அவனால் எவ்வளோ மரணம் வந்தது, எவ்வளோ கொலை வந்தது, எவ்வளோ டெத்து வந்தது, குடும்பத்தில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தது. தகப்பனும் தாயும், அந்த தாய் தகப்பன்மார்கள் வந்து ராஜாவின் கட்டளையை மதிக்கவில்லை. ராஜா தே டிஃபைட் த கமேண்ட்மெண்ட் ஆஃப் த பேரோ. இதை பார்வோனுடைய கட்டளை அவர்கள் என்ன செஞ்ச குழந்தைய வந்து உடனே தூக்கி நைல் நதியில் போடணும். இவங்க போடலை. ஏனென்றால் அந்த குழந்தை வந்து பிரத்யேகமான குழந்தை. அதெல்லாம் பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கக்கூடாது. அதனால் பிசாசுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அவங்க பார்வோனியினுடைய கட்டளைக்கு பயப்படலை, பயப்படாமல் ஒழிச்சு வச்சாங்க. அதனால் பிசாசுக்கு பயப்படாதபடி, பிசாசுக்கு எதிர்த்து நின்று நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரில் வளர்க்க வேண்டும். அதுக்கு மோசஸுடைய பேரண்ட்ஸ் நமக்கு வந்து உதாரணமாக இருக்கிறார்கள். விசுவாசத்தினாலே அதை செய்தார்கள். அந்த 23 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல்.
இதோ விசுவாசத்தினாலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ள அந்த ஃபெய்த் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள அந்த ரெவலேஷன் இருந்தது, அந்த குழந்தைய பற்றி தான வெளிப்பாடு இருந்தது. கர்த்தர் அவளுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். இது வந்து மோசஸுடைய பேரண்ட்ஸை குறித்ததான விசுவாசம். அத்தாலியா வந்து என்ன செய்கிறார் என்றால், அங்கே ராஜகுமாரலெல்லாம் கொலை செய்தாள். அப்பொழுது யோய்தாயும் ஜோசிபத் என்று தானே அந்த ரெண்டு பேரும், அந்த ஆசாரியின் அவனுடைய மனைவியும் என்ன செய்தார்கள் என்றால், அந்த குழந்தைய வந்து அவள் வந்து ஜகோஷிபா, ஜோசிபத்தில் ஜகோஷிபா. அதனால் என்ன செய்தால், ஜோய்தா அண்ட் ஜகோஷிபா யோகபெத், அவள் என்ன செய்தாள் என்றால், அந்த குழந்தைய பச்சை குழந்தையை எடுத்து தேவனுடைய ஆலயத்தில் 6 வருஷம் ஒழிச்சு வச்சு 7வது வருஷம் ராஜாவாக மாறினேன். அந்த குழந்தைய ஒழிச்சு வச்சாங்க, குழந்தை இப்போ வளர ஆரம்பிக்கும். அதே தான் இங்கே அமராம் ஜோசிபத், இந்த பேரண்ட்ஸ் வந்து ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாதபடி ஒழிச்சு வச்சு வளர்க்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சு வளர்க்குறாங்க, ராஜாவுக்கு அது தெரியக்கூடாது. அதே போல் நம்ம உலகத்தின் பாவத்துக்கு பிள்ளைகளை மறைத்து, கெட்ட காரியங்களுக்கு பிள்ளைகளை மறைச்சி நம்ம பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியதாக இருக்கு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. அதனால் அது வந்து என்ன, ஆரம்பத்தில் அது ஆரம்பிச்சுன்னா அது வர வர அதிகமாகிட்டு தான் போகும். அது குறையாது. பிள்ளைகள் வந்து தவறான வழியில் போச்சுன்னா பிறகு டீப்பாக சாத்தானின் ஆழத்தில் போயிடுவாங்க. நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்குது. அந்த குழந்தைய வந்து பைபிளில் இப்படி 3 பேரண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளையை மறைச்சி வச்சு வளர்த்தாங்க. அந்த குழந்தை இப்பொழுது வளருகிறது. அதனால் மோசஸ் இப்பொழுது வளரும் பொழுது அதுக்கு மேலே அவங்க வந்து அந்த குழந்தையை மறைச்சி வைக்க முடியலை. அதை வந்து எப்படின்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். பார்வோனின் குமாரத்தை அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய், இவனை ஜலத்தினின்றி எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். பார்வோனின் குமார்த்தி தனக்கு பிள்ளையாக அவனை வளர்க்கிறாள். அப்பொழுது அக்கா காரி என்ன செய்கிறா, அவள் ரொம்ப விவேகம் உள்ள பெண், அந்த மீரியாம், அவள் ஏதோ தெரியாமல் சும்மா அந்த நதிக்கரையில் வந்த மாதிரி அப்படியே விளையாடிக்கிட்டே அவள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாள். பார்வோனின் குமார்த்தி குழந்தை அழுத, அந்த நாணல் பெட்டியில் அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வரும் பொழுது, இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதுக்கு ஒரு தாய் கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாள். பாருங்கள், அந்த காலத்தில் இந்த பாட்டிலில் பால் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கறது தான் அந்த ஜனங்களுக்கு தெரியும். தாய்ப்பால் தான் ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு தாயை கொண்டு வரட்டுமான்னு சொல்லி தன்னுடைய சொந்த அம்மாவையே கொண்டு வருகிறாள். எவ்வளோ விவேகம் இருக்குது, அந்த பெண்ணுக்கு எவ்வளோ விவேகம் இருக்குது. இந்த பார்வோன் கடினமான இருதயம் உள்ளதாக இருக்கான். அவன் மகளுக்கு எவ்வளோ பாசம் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ நல்ல இறக்க குணம் இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் மகளுக்கு ஆண்டவர் இறக்க குணத்தை கொடுக்குறார். தப்ப ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டட் மேன், அவன் கடின இருதயம் உள்ளவன், கொடூரமானவன். குழந்தைகளை நைல் நதியிலே முதலுக்கு போட சொல்கிறான். ஆனால் மகளுக்கு அதை விட ஆப்போசிட்டாக இருக்குது. அவளுடைய குணம் வந்து ரொம்ப நல்ல குணமாக இருக்குது. சில பேரண்ட்ஸ் பொல்லாதவனாக இருப்பாங்க, பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கும், ரொம்ப அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கும். என்ன இது இப்படி இருக்குது? ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். அவளுக்கு அந்த இதயத்தை கொடுக்குறாரு. இந்த பெண்ணுக்கு மீரியாமுக்கு ஒரு விவேகத்தை கொடுக்குறார், ஒரு ஞானத்தை கொடுக்குறார், ஒரு புத்தியுள்ள இஸ்திரியாக செயல்படுகிறாள். கடைசியாக நினச்ச ஆண்டவர் வந்து பார்வோனுடைய ஞானத்தை பைத்தியமாக்குறார். யாரை அழிக்கணும்னு நினச்சானோ அவனையே தான் வீட்டில் வளர்க்குறான். அதாவது பிசாசுடைய ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கிறார். தேவனுடைய ஞானம் பிசாசுடைய அறிவை காட்டிலும் மேலானது, உலக ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம் மேலானது. நீங்கள் இப்போ தேவ ஞானத்தை கேட்குறீங்க. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது, காலேஜில் படிக்கும் பொழுது உலக ஞானம் அதெல்லாம் வந்து அழிஞ்சு போகும். அதை விட இது மேலான ஞானம். நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறது, ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கிற படிப்பை காட்டிலும் இந்த ஞானம் மேலானது. இது தேவ ஞானம். ஆமென். அது மூளை அழுகி போகும்பொழுது அது சேர்ந்து அழுகிறோம். நம்ம படித்த படிப்பு எல்லாமே அழுகி போகும். ஆனால் இந்த ஞானம் வந்து உங்களை மேலே கொண்டு செல்லும். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் கவனிக்கும் பொழுது அவன் பெரியவனான பொழுது விசுவாசத்தினாலே அவன் பெரியவனான போது 24 வசனத்தை வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு.
சரி போதும். இந்த 24 வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. By faith Moses, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter. அவன் பெரியவனான போது விசுவாசத்தினாலே அவன் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது அவன் பெரியவனாகிவிட்டான், வளர்ந்து விட்டான், 20 வயசு அவனுக்கு தாண்டுகிறது. அவ்விதமாக அவன் வளர்ந்து விட்டான். இந்த குழந்தை வந்து ஒரு நாளில் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட போகிறது. பார்வோனையும் அவனுடைய சேனையை அழிக்கப் போகிறது. ஆனால் பார்வோன் வந்து அந்த குழந்தைய மடியில் வச்சு செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் பிசாசின் கண்ணை குருடாக்கி விட்டார். அவன் பெரியவனான போது அவன் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையாக அது எழுதப்பட்டிருக்கு. He refused to be called the son of the daughter of Pharaoh. பார்வோனுடைய மகளுடைய மகன் என்பதை வெறுத்தான். பார்வோனுக்கு இவன் பேரனாக மாறுறான். அதை வந்து வெறுத்தான். இவனை குறித்து பைபிளில் சேவான் என்ன சொல்லுகிறான் என்றால், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கலையிலும் அவன் வல்லவனாக மாறினான். போத் இன் வேர்ட் அண்ட் டீன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கலாம்.
மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான்.
மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு. எகிப்தில் எவ்வளோ படிப்பு இருக்கோ அவ்வளோ PhD படித்தான். அதனால் என்ன, மோசே எகிப்தியுடைய சகல சாஸ்திரங்கள் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசஸ் வாஸ் லேர்ன்ட் இன் ஆல் த விஸ்டம் ஆஃப் த எஜிப்சியன். எகிப்தில் இருக்க என்ன படிப்பு உண்டோ அவ்வளோத்தையும் படிச்சிட்டான். அண்ட் வாஸ் மைட்டி இன் வேர்ட் அண்ட் டீட்ஸ். அவன் வந்து அவன் வெறும் தியரி கிடையாது, அவனுக்கு ப்ராக்டிக்கலும் இருக்கிறது. வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் மோசர் இருந்தால் அவன் ஒரு ஸ்டேட்டஸ் மேன். மட்டும் கிடையாது, அவன் ஜெனரலாகவும் இருக்கிறான். நல்ல ஒரு நாட்டுக்கு அதிபதியாக மாறனா அவனை ஸ்டேட்டஸ் மேன்பாங்க. அவன் நாட்டை கையாளுவதற்கு அவனுக்கு வேகம் வேண்டும். அந்த மனுஷனுக்கு விவேகம் வேண்டும், அறிவு வேண்டும், திறமை வேண்டும். அதுதான் ஸ்டேட்டஸ் மேன். இவன் ஒரு ஸ்டேட்டஸ் மேனாகவும் இருந்தான். அதே சமயத்தில் ஹி வாஸ் எ ஜெனரல். அவன் ஒரு சேனை அதிபதியாக இருந்தான். ஜோசிபத்து என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த யூத ஹிஸ்டாரியன் என்ன சொல்லுகிறார் என்றால், எத்தியோப்பியா மேலே படையெடுத்து போனான். படையெடுத்து போய் அந்த எத்தியோப்பியாவை கைப்பற்றினான். இன்றைக்கி இருக்கிற எத்தியோப்பியா எகிப்து பக்கத்தில் இருக்குது. அந்த எத்தியோப்பியாவை கைப்பற்றினான். அவன் யுத்தங்களை செய்து ஒரு தேசத்தை கைப்பற்றினான். எப்படி அந்த தேசத்தை கைப்பற்ற முடியும்? அந்த விவேகம் அவனுக்கு இருக்குது, அந்த திறமை இருக்கிறது. யுத்தத்தையும் அவன் கற்றிருக்கிறான். ஹி வாஸ் எ கிரேட் ஜெனரல், போத் ஸ்டேட்டஸ் மேன் அண்ட் ஜெனரல். அதான் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது எகிப்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்னஜா மோசஸை குறித்து அவங்க கேள்விப்படும் பொழுது, அவன் ஒரு என்னஜென்றால் ஒரு அவன் ஒரு பாண்ட் மேன் தான். அவன் ஒரு அடிமைத்தனத்தில் தான் பிறந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது என்ன சொன்னால், பார்வோன் அவனை அடாப்ட் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு அடாப்ஷன் கொடுக்கப்படுகிறது. அவன் எஜிப்சியன் பிளட்டு கிடையாது, அவனுக்குள்ள எகிப்திய ரத்தம் கிடையாது. இருந்தாலும் பார்வோன் அடாப்ட் பண்ணினால, தன்னுடைய ஃபேமிலியில் அவனை ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டனால அவன் வந்து பார்வோனுக்கு வாரிசாக இருக்கிறான். ஹி வாஸ் அடாப்டட் சைல்டு. அவன் வந்து என்ன, அந்த குடும்பத்திலே அவன் அடாப்ஷன் அங்கே அவனுக்கு கிடைக்கிறது, புத்திர சுவீகாரம் கிடைக்கிறது. அதனால் அவன் த்ரோனுக்கு வர வேண்டும். பார்வோனுக்கு இப்பொழுது ரொம்ப வயசாகிவிட்டது. அதனால் அவன் மகளை நேசிக்கிறான். மகளுக்கு என்ன குழந்தை இல்லை. மோசே எடுத்து வளர்க்கும் பொழுது இவன் தான் நெக்ஸ்ட் பேரவா மாற வேண்டும். அதுக்குரிய எல்லா ட்ரைனிங் கொடுக்குறான். அவன் என்ன படிப்பு உண்டோ, என்ன வந்து யுத்தங்கள் செய்யணுமா, எல்லாம் அவனுக்கு ட்ரைனிங் இருக்கும் பொழுது ஈவன் விதமான விக்டரி மேல விக்டரி பெறும் பொழுது அந்த எஜிப்சியர்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா ஹி வாஸ் ஃபிட் டு ரூல். அவன் வந்து நாட்டை ஆளுவதற்கு திறமை அவன்கிட்ட இருக்கு. வேற யாருக்கும் அந்த திறமை இல்லை. இந்த மோசேக்கு நாட்டை ஆளுவதற்கு வேண்டிய திறமை இருக்கிறது. அதனால் அவன் வந்து எகிப்துக்கு அதிபதியாக மாற முடியும், எகிப்துக்கு ராஜாவாக மாற முடியும்னு இப்போ எல்லாருமே அவ்விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க, அவ்விதமான எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. இந்த ஸ்தானத்தில் அவன் இருக்கிறான். அவனுடைய ஸ்டேஜ் வந்து இப்பொழுது அவ்விதமாக உயர்த்தப்பட்டிருக்கு. எல்லாரும் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தான் வந்து எகிப்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இது அவன் தான் இத்தகுதியானவன். அவனுக்கு படிப்பும் இருக்கிறது. சிலருக்கு படிப்பு இருக்காது, இங்கிலீஷ் தெரியாது. உலக லெவலில் மூவ் பண்ணணும்னா இங்கிலீஷ் வேணும், நாட்டை ஆளுகிறவளுக்கு இங்கிலீஷ் வேணும். அதனால் பாருங்கள், இவனுக்கு படிப்பும் இருக்கிறது, அதே சமயத்தில் யுத்தம் செய்வதிலும் வல்லவனாக இருக்கிறான், சேனாதிபதியாக இருக்கிறான். அவ்வளோ திறமை அவனுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் எகித்து தான் வல்லரசு. 12 diamonds வெளிப்படுத்த விஷயத்தில் சொல்லப்பட்ட 12 diamondsம் எகித்தில் தான் இருக்குது. அந்த டைமண்ட்ஸ் தான் வச்சு தான் அங்கே வந்து அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அது பிரயோஜனப்பட்டது. எல்லாம் கோல்டு அங்கே தான் இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்தை கோல்டில் தான் அவங்க கட்டினாங்க. கோல்டு தான் அங்கே மெயின் பொருள். அந்த கோல்டு எல்லாமே எகித்துகிட்ட இருக்குது. எகித்து ஒரு வல்லரசாக இருக்குது, எகித்து செழிப்பாக இருக்கிறது. அது உலகத்தின் அன்னைக்கு ஃபஸ்ட்டு வல்லரசு அந்த எகித்து தான். அதுக்கு இவன் ராஜாவாக நெக்ஸ்ட்டு பேராவாக மாற வேண்டிய ஸ்தானத்தில் அந்த அளவுக்கு இவனுக்கு திறமை வந்தது. அவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் மேனாக அவன் இருந்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான் என்றால், எல்லாரும் இவன் பார்வோனுடைய குமார்த்தியின் மகன், த சன் ஆஃப் த டாட்டர் ஆஃப் பேரோ என்று பெயர் எடுத்தான். ஆனால் அந்த பெயரை இவன் வெறுத்தான். எப்படி வெறுத்தான்னா, விசுவாசத்தினால், பை ஃபெய்த். அதனால் பை ஃபெய்த் அவன் என்ன செய்தான் என்றால், அவன் பார்வோனின் குமார்த்தியின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான். When he was born was by faith, when he was come to years, refused to be called the son of Pharaoh's daughter. Refused to be called. பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான். Refused to be called the son of Pharaoh's daughter என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான காரியம். அதை குறித்து தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பென்காம் வந்து என்ன சொல்லால், ஆண்டவரை வந்து அவரை வந்து பயன்படுத்தினார். அப்பொழுது டேனி ஹென்றி என்றதான ஒரு மனுஷன், அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஃப்ரெஞ்சு தான் தெரியும். பென்காம் மேலே தோல் மேலே கை போட்டார், அவருக்கு அனாய்ச்சிங் வந்தது. அவர் வந்து ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் தான், ஆனால் உண்மையான ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து என்ன சென்றால், அவர் ஆவியில் பேச ஆரம்பித்தார். என்ன பேசினார் என்றால், ஆன் த விங்ஸ் ஆஃப் எ ஸ்னோ டவ். 65வது வருஷம் 11வது மாதம் 28வது தேதி கொடுத்த செய்தியிலே இவ்விதமாக 17வது பேராகிராஃபில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பிகாஸ் தவ் ஹேஸ் சோசன் த ஹார்டர் வே, நீ கடினமான பாதையை தெரிந்து கொண்டதனாலே, யூ ஹேவ் சோஸ் இட், நீ அதை தெரிந்து கொண்ட, chose it by your own choosing, உன்னுடைய சொந்த வழியின்படி தெரிந்து கொண்டாய். This is the precious and correct way. இதுதான் மிகவும் முக்கியமான, இது வந்து சரியான வழியாக இருக்குது. Because it is my way, அது என்னுடைய வழியாக இருக்கிறது. What a glorious decision you have made, எவ்வளவு மகிமையான தீர்மானத்தை நீ எடுத்திருக்கிறாய். Because of this, a large portion of heaven awaits you. நீ இந்த மாதிரி தீர்மானம் எடுத்தால பரலோகத்தில் பெரும்பகுதி உனக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. This is in itself is that which will make and bring to pass the tremendous victory in the love divine. இது எப்படி நிறைவேறும் என்றால், அந்த தேவனுடைய அன்பினாலே அது ஜெயமாக நிறைவேறும். This in itself is that which will make and bring to pass the tremendous victory in the love divine. The tremendous victory in the love divine endru solrudu adu deiviga anbinale adu vandu oru enna solrudu tremendous oru bayangaramana vetriye kondu varum. Paarga brother Benham endu அந்த டிவைன் லவ் அவருக்குள்ளே இருந்தது. ஒரு ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவர் நேசிக்கிறார். அந்த மனுஷன் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், என்னுடைய ஆத்மா வெளியேறப்பட்டது, இந்த ஆத்மா வார்த்தைக்கு வர வேண்டும், இந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் சுகத்தை தர வேண்டும், அப்படி ஒரு அன்பினால் அவர் வந்து, அந்த அன்பு தான் அவருக்கு ட்ரெமெண்டஸ் விக்டரியை கொண்டது. ஜனங்கள் மேலே உள்ள பாசம், ஆத்மாக்கள் மேலே உள்ள பாசம், வைராக்கியம் அல்ல பாசம், டிவைன் லவ், தெய்வீக அந்த அன்பினாலே அவர் போதிக்கப்படும் பொழுது, அன்பினாலே அவர் வந்து ஜனங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அங்கே சுகம் கிடைச்சது. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஒரு பரலோகத்தில் பெரும்பகுதி அவருடைய உபதேசத்தை கேட்டு அங்கே வர்றாங்க. நீங்களும் நானும் அங்கே வரோம். ஹல்லேலூயா. அது பிரதர் பிரணாம்க்கு சொல்லப்பட்ட ப்ராஃபஸி. அது அது அவருடைய டிசிஷன். நீ இந்த கடினமான பாதையை தெரிந்து கொண்டாய், இது சரியான வழி, இது என்னுடைய வழி. அதே போல் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறீங்க? கடினமான பாதையை சூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாராலும் வர முடியாது. இதை வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை ரெஃப்யூஸ் பண்ணணும், ஒன்றை சூஸ் பண்ணணும். ஒரு காரியத்தை ரெஃப்யூஸ் பண்ணி இன்னொரு காரியத்தை சூஸ் பண்ணணும். பார்வோனின் குமார்த்தின் மகன் எனப்படுவதை வெறுக்க வேண்டும், அதை ரெஃப்யூஸ் பண்ண வேண்டும், இதை சூஸ் பண்ணணும். அடுத்த வசந்த வாசிங்க.
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து
கொள்வது. இதை தெரிந்து கொள்வது, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the blessings of sin for a season. Enjoy the blessings for the sin for a season. உலகத்தினுடைய சந்தோஷம் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் தான். ஏன் உலகத்தில் குடிக்கிறான்? 75% மேலே குடிக்கிறான். அதனால் என்னஞ்சா குடித்து சீக்கிரமாக செத்து போகிறோம். இதனால் சென்னையில் விதவைகள் அதிகம் இருக்கிறாங்க. காரணம் அவங்க எல்லாம் குடிகாரங்க. எல்லாம் உள்ள எல்லாமே அவிஞ்சு போகும், அவனுடைய ஈரக்கோலை எல்லாமே அவிஞ்சு போகும். அதனால் சீக்கிரமாக சாவான். செத்த பிறகு அவன் மனைவி விதவியாக இருப்பான். அதுதான் இங்கே சென்னையில் நான் பார்க்குற காரியம். நிறைய குடிகாரர்கள், 75% மேலே குடிகாரங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, அவனால் வருமானத்தை சம்பாதிக்க முடியாது. அவன் வந்து அப்படியே ரோட்டில் அப்படியே இங்கே நின்றுக்கிட்டு இருப்பான். இப்படி தான் அந்த குடிகாரர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் வந்து அந்த குடியில் கொஞ்சம் போதை இருக்கிறது. அந்த போதை வந்து இறங்கினா உடனே திருப்பி அவங்க அவன் வந்து என்னதான் குடிக்க போவான். அந்த போதை கொஞ்ச நேரம் தான் இருக்கும், இறங்க இறங்க அவன் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷம். அதில் ஒரு போதை இல்லைன்னா குடிக்க மாட்டான். அது எவ்வளோ விலை போ வந்தாலும், அந்த குடி வந்து எவ்வளோ விலை சொன்னாலும் குடிப்பான். காரணம் அவனுக்கு அந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறான். அதே போல் எல்லா பாவமும் அப்படி தான். அதே போல் செல்ஃபோன் அதுதான். பைபிளை எடுக்கிறதுக்கு பதிலாக செல்ஃபோனே எடுப்பாங்க. முழு நேரமும் தூங்க போகிற நேரத்தை தவிர எப்பவும் சிலர் கையில் செல்ஃபோன் தான் இருக்கும். எனக்கு அதை பார்க்கும் பொழுது ரொம்ப வெறுப்பாக இருக்கும். இந்த பைபிள் இருக்க இதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறோம்? இது ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்கிறது இல்லை. அதனால் இதை சூஸ் பண்ணாமல் செல்ஃபோனை சூஸ் பண்ணுறது. பார்க்க வேண்டியதான், பிரயோஜனமான காரியத்தை பார்க்க வேண்டியதான், என்டர்டைன்மெண்ட்ஸை பார்க்கக்கூடாது. செல்ஃபோனை என்டர்டைன்மெண்ட்ஸுக்காக, பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தக்கூடாது. பிரயோஜனமான காரியத்துக்கு பயன்படுத்தலாம். என்டர்டைன்மெண்ட்ஸுக்கு பயன்படுத்துகிறவங்க பாவத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து பரிசுத்தாவியை பெற்றவங்க கிடையாது. கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அது மேலே தியானமாக இருக்கிற மனுஷன் பார்க்க, இரவும் பகலும் இது மேலே தியானமாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த கடைசி காலத்தில் என்ன சூஸ் பண்ணுறாங்க, அதை போய் சூஸ் பண்ணுறாங்க. செல்ஃபோனை சூஸ் பண்ணுறாங்க. நல்லா பிள்ளைகள் கட்டு போகிறலாம் செல்ஃபோன் தான். இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்சு வரட்டும். அவன் என்ன செய்தான் என்றால், பார்வோனின் குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். ஒரு காரியத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறான், ஒரு காரியத்தை சூஸ் பண்ணுறான். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அவன் ஒரு ஹார்டர் வேயை தெரிந்து கொண்டான். இன்றைக்கி நம்ம ஒரு ஹார்டர் வேயை தெரிந்து கொண்டிருக்கோம். இது காட்ஸ் வே. அல்லேலூயா. இது கரெக்ட் வே. யாரும் ஏன் இதில் வார்த்தையில் வர முடியல? இது ஒரு ஹார்டர் வே. ஏன் நம்ம சபைக்கு வர முடியல? இது ஹார்டர் வே. மற்ற சபையில் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம். இங்கே வந்து ட்ரெஸ் கோடு இருக்கிறது, இங்கே வந்து ஒரு ஒழுங்கு கிறமை இருக்கிறது. அதனால் எல்லோரும் இங்கே வர முடியல. இது ஒரு ஹார்டர் வே. ஆனால் அது ஈஸி வே. இதனால் என்ன சொன்னால், இதை சூஸ் பண்ண முடியலை. மோசே என்ன சூஸ் பண்ணா ஹார்டர் வே சூஸ் பண்ணுறான். பிரதாமி எதை சூஸ் பண்ணாரு, அவர் ஹார்டர் வே சூஸ் பண்ணார். அவர் பிரெஞ்சில் அவன் அந்த சொல்லும் போது அந்த டேனி ஹென்றி சொல்லும் பொழுது மூணு பேர் இருந்தாங்க ஃப்ரெஞ்சு தெரிஞ்சவங்க, அதை எழுதுறாங்க. மூணு பேர் ரொம்ப படித்தவங்க, அவங்களுக்கு ஃப்ரெஞ்சும் தெரியும் இங்கிலீஷ் தெரியும். இவனுக்கு ஃப்ரெஞ்சு தான் தெரியும் டேனி ஹென்றிக்கு, ஆனால் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இந்த மூணு பேரும் எழுதுறாங்க. மூணு பேர் எழுதிட்டு பிரத பிரண்ணாட்டை காமிக்கும் பொழுது மூணு பேர் எழுதுனது ஒன்று போல இருக்கு. அப்போ அவங்க கரெக்டாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. மூணு பேர் எழுதுனது உறுதிப்படுத்துது. அந்த ஆள் ஃப்ரெஞ்சில் என்ன சொன்னாருங்க தான் அவங்க இங்கிலீஷில் எழுதுறாங்க. மூணு பேர் எழுதுனது சேமாக இருக்கு. பாருங்க, பிரத பெண்ணம் வந்து மோசையை போல ஹார்டர்வே தெரிந்து கொண்டார். அதனால் இந்த பெரும்பகுதி பரலோகத்தில் பெரும்பகுதி அவருக்காக காத்திருக்குது. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம், நம்ம பிரதர் பென்காமை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய மெசேஜ் தான் நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. அதுதான் ஃபுல் வேர்டாக இருக்கிறது. ஆமென்.
ஆமென்.
நம்ம அந்த வார்த்தையை நேசிக்கிறோம். பிரதர் பென்காம ஆண்டவர் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினார், ஒரு கிருபா பாத்திரமாக பயன்பட. காரணம் அவருடைய சூசிங். அவர் என்ன என்றால் உலகத்தை வெறுத்து, அவர் சாபனத்தை வெறுத்து உலக மார்க்கமாய் போகாதபடி, மற்றவங்க போகிற வழியின் படி போகாதபடி இவர் கரெக்டிவே சூஸ் பண்ணுறார். அது கர்த்தருடைய வழி. அதே போல தான் மோசஸ் செய்தான். நீங்களும் நானும் அதை தான் செஞ்சுருக்கிறோம். எல்லாரும் போகிற மாதிரி நம்ம போகலை. நம்ம வழி வந்து வித்தியாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவோன்னு அறிஞ்சிருக்கிறோம். ஆமீன். அடுத்தபடியாக நம்ம கவனிக்கும் பொழுது அந்த அதை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு, அதுதான் ஓவர் கம்மிங் ஃபெய்த், ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம். எல்லாராலும் அதை ஓவர் கம் பண்ண முடியுமா? அவனுக்கு அந்த ஃபெய்த்து கிடையாது. அந்த ஃபெய்த் இல்லாததுனால உலகத்தில் இருக்க எல்லாராலும் நம்ம சத்தியத்தில் வர முடியாது. நம்ம பைபிளில் ஏசாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏசா வந்து வயிறு பசிக்குது, அவனுக்கு வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறான், வயிறு பசி இருக்குது. யாக்கோபு கூழை சமைத்து கொண்டிருக்கிறான். அந்த கூழை சமைச்சு கொண்டிருக்கும் பொழுது நீ அந்த எனக்கு அந்த கூழலை கொஞ்சம் தாணி தம்பிக்கிட்ட கேட்கும் பொழுது அவன் என்ன ஆன்சர் சொல்கிறான், உன் சேசர புத்திர பாகத்தை விற்று போடு, நான் உனக்கு அதை தந்துடுதேன், உனக்கு கூழை தார். ஈசா குட்டின் ரெஃப்யூஸ் வென் ஜேக்கப் ஆஃபர்ட் ஹிம் எ மார்சல் ஆஃப் மீட் ஃபார் த பேட்ச் ரைட். ஏசாவால் அதை வந்து அவனை ரெஃப்யூஸ் பண்ண முடியல. மோசே ரெஃப்யூஸ் பண்ண மாதிரி இவன் ரெஃப்யூஸ் பண்ண முடியல. அந்த என்ன சொன்னால் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேசர புத்திர பாகத்தை வெற்றி போட்டான். ஒருவனும் வேசி கள்ளனும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேசர புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் இருக்க வேண்டாம். அவன் பிற்பாடு என்ன சொன்னால் கண்ணீரோடு கவலையோடு தேடியும் அவன் மன மாறுதலை கண்டடையாமல் போனான். ஆசீர்வாதத்துக்கு ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று பைபிளில் போடப்பட்டிருக்கு. அவனால் ரெஃப்யூஸ் பண்ண முடியல, அந்த கூழ ரெஃப்யூஸ் பண்ண முடியல. பேட் ரைட்டை அதை கொடுத்து விட்டான். துபுத்திர சுவீகாரத்தை அந்த அதை அவன் விற்று போய் சேசர புத்த பாகத்தை விற்று போட்டு விட்டான். அதே போல் பீலையாமை பைபிளில் வாசிக்கும் பொழுது அந்த பீலையாமுக்கு வந்து பாலாக்கு சொல்லுகிறான், நீ வந்து அந்த ஜனங்களை வந்து எனக்காக சபிக்க வேண்டும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லுவான். நீ சபிக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டிருப்பான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய தேசத்தை கடந்து போகிறார்கள், அவர்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது, நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உனக்கு நிறைய கோல்டு தரேன், நிறைய பணம் தரேன், உனக்கு வந்து பதவி உயர்வு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த ஆசை இருக்குது, உள்ளத்துக்குள்ள ஆசை இருக்குது. ஆனாலும் வார்த்தையை மீற முடியாத, எனக்கு இதை செய்யணும்னு விருப்பம் இருக்குது, ஆனாலும் பைபிளில் வார்த்தை இருக்குது, ஆனாலும் நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தர் கூட நான் பிரயாணம் பண்ணிக்கிட்டு வரேன், திருவள்ளூர் போயிட்டு வரேன் ரொம்ப காலத்துக்கு முன்னால். அப்போ நான் ஒரு யங் மேன், அவர் கூட வரேன். கூட வரும்பொழுது என்னாச்சு, பூந்தமல்லியில் இறங்கி ஹோட்டலில் வந்து அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக டீ குடிக்கிறதுக்காக அவரும் நானும் போகிறோம். அப்பொழுது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வர்றான், என்ன குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறோம். அங்கே மதுவும் சப்ளை பண்ணுறாங்க அந்த ஹோட்டலில். அதனால் பாசர் இருக்கிறார், அவர் சொல்கிறார் பாசர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, இப்போ எல்லாம் குடிக்கிறது இல்லை, எனக்கு அது மேலே விருப்பமே இல்லை, அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கு பதிலாக பாசர் இருக்கார். அப்போ பாசர் இல்லைன்னா என்ன செய்வார், குடிப்பார். மனசுக்குள்ள ஆசை இருக்குது, ஆனால் வார்த்தை அப்படி சொல்லுதே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் முற்றிலும் மனப்பூர்வமாக அதை வெறுக்க வேண்டும். வார்த்தை அப்படி சொல்லுதே நான் என்ன செய்ய முடியும், நான் அதை மீற முடியாத அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன சொல்லால் பாவத்தை செய்யணும்னு வெறுப்பாக இருக்குது, ஆனாலும் இந்த வார்த்தை வந்து தடையாக இருக்குதே அப்படின்னு யோசிக்கும் பொழுது உண்மையாக மனம் திரும்பலை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு போனாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எகிப்து இருக்கிறது. அந்த எகிப்தை திரும்பி பார்த்தாங்க, உண்மையாக அவங்க எகிப்தை வெறுக்கலை. அதே போல் லோத்தின் மனைவி எகிப்தை விட்டு போனாலும், லோத்தின் மனைவி சோதாமை விட்டு போனாலும் அவளுக்குள்ள சோதம் இருக்குது. நீ பின்னிட்டு பாராதே, நீ ஜீவன் தப்ப ஓடி போன்ற பொழுது அவள் பின்னிட்டு பார்த்தா அவள் இருதயம் வந்து சோதம் அங்கே இருக்கு. கால் வந்து அப்படி வந்தாலும், இது கால் சர்ச்சைக்கு வந்தாலும், காது வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும், மனப்பூர்வமாக விடலை, மனப்பூர்வமாக ரெஃப்யூஸ் பண்ணலை. இப்பொழுது மோசே அதை மனப்பூர்வமாக ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டான். வேண்டவே வேண்டாம், அந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், அந்த பாவ வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்றான். ஆனால் பிள்ளையாமுக்கு மனசு இருக்குது. அதனால் மறுபடியும் அந்த பாலாக் ஆட்களை அனுப்பும் பொழுது இவன், நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் ஒரு முறை சொன்ன பிறகு திருப்பி போய் கேட்கலாமா? இவன் திருப்பி கேட்குறான். அவனுக்குள்ள மனசுக்குள்ள அந்த விருப்பம் இருக்கிறது. அதனால் நீ போ, ஆனால் நான் சொல்கிறது தான் நீ சொல்லணும்னு சொன்னோடனே அவன் எவ்வளோ சபிக்க பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் வந்து அவனை சபிக்க இடம் கொடுக்கல. ஆமீன். நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை தான் சொல்லணும். ஜெபம் பண்ணும்பொழுது ஆசீர்வாதத்தை தான் சொல்லணும். பாத்திரவான்களாக இருந்தால் அவங்களுக்கு அது நிறைவேறட்டும், பாத்திரவான்களாக இல்லைன்னா நம்ம சொன்ன ஆசீர்வாதம் நம்ம கூட வந்துடுதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு வீட்டை போய் நீங்கள் போகும்பொழுது அங்கே வாழ்த்துங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க பாத்திரவான்களாக இல்லைன்னா அது உங்கள் கூட வந்துடும். நீங்கள் சொன்ன ஆசீர்வாதம் உங்கள் கூட வந்துடும். அவங்க பாத்திரவான்களாக இருந்தால் நீங்கள் சொன்ன ஆசீர்வாதம் அவங்க மேலே பலிக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி நீங்கள் சபிக்காதீர்கள் என்று பைபிளில் போட்டிருக்கு. இந்த பீலையான் சபிக்க முற்படுகிறான். ஏனென்றால் அவனுக்குள்ள அந்த பண ஆசை இருக்கிறது. அதனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அந்த பீலையாம் வந்து ரொம்ப நாள் வாழலாம், பட்டயக்கருக்கினால் விழுந்து போனான். ஹி வாஸ் ட்ரைங் டு கோ அகெயின்ஸ்ட் த பிளான் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவன் அதற்கு விரோதமாக செயல்படும் பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவர் அவனை சபிக்க இடம் கொடுக்கலை. ஹி குடன்ட் ஸ்டாப் காட் ஹேட் ஆர்டைன் ஃபார் தி சர்வ். இந்த காலத்திலே ஆண்டவர் வந்து நமக்கு செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை மனப்பூர்வமாக பின்பற்ற வேண்டும், அதை நேசிக்க வேண்டும். ஆமேன். என்ன செய்ய வர வழி இல்லையே, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனப்பூர்வமாக நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டு ஒப்பீனியன் இருக்கக்கூடாது, ரெண்டு நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்காதபடி மனப்பூர்வமாக நம்ம வார்த்தையை ஃபாலோ பண்ண வேண்டும். ஆமேன். யூதாஸ் காரியத்தால் ரெஃப்யூஸ் பண்ண முடியலை. அந்த வேதாபாரர் அந்த பிரதான ஆசாரிகள் 30 வெள்ளிக்காசை தருவேன் என்று சொல்லும் பொழுது அந்த 30 வெள்ளிக்காசை அவன் ரெஃப்யூஸ் பண்ண முடியலை, அதை அவன் வெறுக்க முடியவில்லை. இது ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான். அவனுடைய முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். யூடாஸ் குடின் ரெஃப்யூஸ். இதை சேத்தான் ஆஃபர் பண்ணும் பொழுது அவன் ஒரு எந்த ஜென்ரல் அந்த பண ஆசையை கொண்டு வரும் பொழுது அதை ரெஃப்யூஸ் பண்ண அவனால் முடியவில்லை. ஆபிரகாம் வந்து என்ன செய்றான் என்றால், அந்த லோத்தையும் அவனுடைய எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வரும் பொழுது சோதாமின் ராஜா வருகிறான், எல்லாத்தையும் அந்த பொன் வெள்ளி எல்லாத்தையும் நீரே எடுத்துக்கொடும் சொல்லும் பொழுது அவன் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறான். என்ன ரெஃப்யூஸ் பண்ணுறான்? ஆபிரகாமை நீர் ஐஸ்வர்யமனாக்கிறீன்னு சொல்லுவீர், அதனால் ஒரு குதிரையில் இப்போ அந்த இதில் போடுற ஒரு சரடு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறான். அந்த கயிறு, அந்த மூக்கில் போடுற கயிறு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு கையை உயர்த்தி காமிக்கிறான். பாருங்கள், நான் ஒன்றும் எடுக்கலை அப்படிங்கிறான். அதே அவன் 14:21 வாசிக்கலாம்.
சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டான
சரட்டையாகிலும் ஒன்று கூட எனக்கு வாசிக்கலாம், தொடர்ந்து
வாசிக்கலாம், யாது என்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தில்
அதை ரெஃப்யூஸ் பண்றான். சோதோமின் ஆசீர்வாதங்கள், சோதோமின் ராஜா கொடுக்குற ஆசீர்வாதம், பிசாசு கொடுக்கறது எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. நான் ஏற்கனவே அந்த பிரெட்டையும் அந்த திராட்சை ரசத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டேன். மெல்கிசேதேக் எனக்கு கம்யூனியன் கொடுத்துருக்கிறார். வானத்தையும் பூமி உடையவராகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, உன்னுடையது வேண்டாம், ரெஃப்யூஸ் பண்றான். அவனுக்கு அந்த எபிலிட்டி இருந்தது. விசுவாசத்தினாலே ஹி ஹேட் த பவர் டு ரெஃப்யூஸ் த வேர்ல்ட்லி திங்ஸ். அதனால் பாவங்களை வெறுப்பதற்கு அவனுக்கு ஆண்டவர் அந்த எபிலிட்டியை கொடுத்துருந்தார். இதோ ஆபிரகாம் அதை வெறுத்தான், அதே போல ஜீசஸ் கிரைஸ்டுக்கு சாத்தான் கொண்டு வருகிறான், இது அவருடைய மகி இந்த உலகத்தினுடைய மகிமையெல்லாம் காண்பித்து நீ சாசாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாது இதெல்லாம் உமக்கு தருவேன். சாத்தான் வந்து இந்த ஹோல் வேர்ல்டு அதனுடைய குளோரியை வந்து ஆஃபர் பண்ணுகிறான், அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது நீர் வந்து என்ன செய்யணும், என்னை வணங்க வேண்டும் சொல்லும் பொழுது அப்பாலே போச்சா தானே, கெட் தி ஹேண்ட் சாத்தான் அப்படி என்று சொல்லுகிறார். மத்தேயு 4:8.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவர்களின் மகிமையும் அவர் காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்ட ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது.
சாத்தானே வந்து அவர் அப்பாலே போ சாத்தானே, கெட் தி ஹேண்ட் சாத்தான் பாருங்க, சாத்தான் ஆஃபர் பண்ணும் பொழுது அவருக்குள்ள அந்த ரியல் ஃபெய்த் இருந்தது, ஜென்யூன் ஃபெய்த் இருந்தது, அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு அந்த எபிலிட்டி அவருக்கு இருந்தது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அந்த எபிலிட்டியை கொடுத்துருக்கிறார். இந்த வெளிப்பாடானது பிசாசை பாவத்தை வெறுப்பதுக்கு நமக்கு அந்த என்ன செஞ்சுருக்கிறார் என்றால் அந்த விஸ்வாசத்தை அந்த பலத்தை தந்திருக்கிறார். ஆமே, உலகத்து மக்களால் அதை செய்ய முடியாது. அதில் எல்லாமே கண்ணின் காட்சியிலும் மாம்சத்தின் இச்சையிலையும் உலகம் விழுந்து கிடக்கிறது. அதில் ஏசாவால் அதை செய்ய முடியலை, பீலயமால் அதை செய்ய முடியலை, யூதாசால் அதை செய்ய முடியலை, ஆனால் ஆபிரகாம் அதை செய்தான், இயேசு கிறிஸ்து அதை செய்தார். இப்பொழுது ஆபிரகாமுடைய மனைவி சாராள் மரித்து போன உடனே அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ண வேண்டும் என்று எப்ரோன்ட்டில் போய் கேட்குறான். ஏத்தின் குமாரன் எப்ரோன்ட்டு போயிட்டு என்னுடைய பிரேதத்தை வந்து அடக்கம் பண்ணணும், அந்த குகை எப்ரோனில் இருக்கிற மக்பேலா குகை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீர் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறீர், எங்கள் மத்தியில் நீ ரொம்ப நல்ல மனுஷனாக ஜீவிக்கிறீர், உங்களை குறித்து நல்ல பேர் இருக்கிறது, அதனால் அந்த நிலம் என்ன ஒரு 400 சேக்கல் வெள்ளி பெறும், அது என்ன பெரிய காரியமா, அதனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீர் உங்களுடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கிறான், அப்படிலாம் வேண்டாம், நீர் வந்து என்ன செய்யும், எனக்கு அதை கரையத்துக்கு தரணும், 400 வெள்ளிக்காசை நெருத்து கொடுக்குறான். அப்படியா பைபிளில் எழுதியிருக்குது, 3:13.
தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும், நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்திலே அடக்கம் பண்ணுவேன் என்றான். அதற்கு எப்ரோன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும், அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும், எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம், நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளி அவனுக்கு நிறுத்து கொடுத்தான்.
ஏதோ நீர் இந்த இதை ஃப்ரீயாக வச்சுக்கலாம், டேக் இட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும் பொழுது, நோ, லெட் அஸ் வெய் த மணி, ஐ வாண்ட் டு பை இட், நான் அதை கரையும் கொடுத்து வாங்கினா நீர் அதுக்கு பிறகு அதில் கிளைம் பண்ண முடியாது, அல்லது எல்லாத்தையும் சொல்லிட்டு அலைவீர், நான் தான் அவருக்கு அதை கொடுத்தேன் அவன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அலைவீர். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாத, கரையத்தை கொடுத்து வாங்கினா ஒன்றும் சொல்ல முடியாத. அதே போல் ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சால் நம்ம என்ன செய்வோம், அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ நம்ம கரையும் கொடுத்து வாங்கிட்டால் யார்ட்டையும் சொல்ல முடியாது, அவங்க கரையத்தை கொடுத்து வாங்கியாச்சு, நான் அவங்களுக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. அதெல்லாம் சாத்தான் வந்து நம்ம மேலே கிளைம் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மை கரையத்துக்கு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு இரத்தத்தை கரையத்தமாக செலுத்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மேலே கரையத்தை செலுத்தி இரத்தத்தை சிந்திருக்கிறார். பூமி மேலே சாத்தான் கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா ஆண்டவர் நம்மை கரையத்துக்கு கொண்டிருக்கிறார். சாத்தானுக்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்காக தான் கரையத்தை கொடுப்பது. அவன் ஃப்ரீயாக தாரன்னு சொல்லும் பொழுது அவன் ரெஃப்யூஸ் பண்ணுகிறான். யார் சொல்லுன்னா ஃப்ரீயாக கொடுக்குறான்னா வாங்கிடுவாங்க. கவர்மெண்ட்டில் என்னென்ன நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, யார் யார் ஃப்ரீயாக கிடைக்கிறாங்க, ஒரு சாரி கொடுக்குற இடத்துல நெருக்கிக்கிட்டு போயிட்டு வட இந்தியாவில் அவங்க வந்து செத்துருக்கிறாங்க. அங்கே என்ன சொன்னால் ஸ்டாம்பீடில் அங்கே அந்த செத்துருக்கிறாங்க. அப்போ ஒரு சேலை கொடுக்குறாங்களே அவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறான்னா உலகமே போகுது. எவ்வளோ ஃபூவர் மக்களாக இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இங்கே வந்து என்ன சொன்னால் பிரியாதாரன் பொழுது வேண்டான்னு சொல்கிறான். ஏன்னா நாளைக்கு நீ என் மேலே கிளைம் பண்ணுவா, சாத்தான் என் மேலே கிளைம் பண்ணுவான், இப்போ கிளைம் பண்ண முடியாது, ஆண்டவர் என்னை கரையத்துக்கு வாங்கியிருக்கிறார். சாத்தானுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேலே அதிகாரம் இல்லை. அவன் வியாதிகளை கொண்டு வரதுக்கு, உபத்திரத்தை கொண்டு வரதுக்கு, நம்மை மேற்கொள்வதற்கு, நம்மை அடிமைப்படுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை கரையத்துக்கு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ரெஃப்யூஸ் பை ஃபெய்த். உண்மையான விசுவாசம் இருந்தால் நம்ம ரெஃப்யூஸ் பண்ண முடியும். விசுவாசம் இல்லைன்னா ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. விசுவாசத்தினாலே அவன் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். டிஸ்பைஸ் டு என்ஜாய் த பிளஸஸ் ஆஃப் சின் ஃபார் அ சீசன். இந்த இந்த பாவம்லாம் ஃபார் அ சீசன். பிளஸஸ் ஆஃப் சின் ஃபார் அ சீசன். பாவ சந்தோஷங்கள் எல்லாம் அது ஒரு கொஞ்ச நேரம்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம் ரியல் ஜாய். அல்லேலூயா. இப்போ வார்த்தையில் வர்றது ரியல் ஜாய். ஆனால் செல்ஃபோனில் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்ச நேரம்தான். மற்ற எல்லா பாவ சந்தோஷங்களும் அது சில நிமிஷங்கள் தான். ஆனால் ஆண்டவர் கொடுக்குறது எட்டர்னல் ஜாய், ரியல் ஜாய், ரியல் ஹாப்பினஸ். அல்லேலூயா. ரியல் பிளஸ்ஸிங். அது அதுதான் இங்கே போதிக்கப்படுகிறது. இங்கே வரும்பொழுது நீங்கள் ரியல் ஜாய் பெறுகிறீங்க. அல்லேலூயா. இந்த நேரத்துக்குரிய செய்தி நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஆவியிலே நம்ம கழி குறுகிறோம். வி ஆர் த பொசஸர் ஆஃப் த விக்டோரியஸ் ஓவர் கமிங் ஃபெய்த். ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தை நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
இதோ இனி வரும் பலன்கள் மேல் அவன் நோக்கமா இருந்தான். 26 வசனத்துல அவ்விதமாய் வாசிக்கிறோம். எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை பார்க்கலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். முதல்ல ரெஃப்யூசிங், ரெண்டாவது சூசிங். 24 வசனம் ரெஃப்யூசிங். பார்வோனின் குமார்த்தின் மகன் எடுப்படுவதை வெறுத்தான். அதே போல் நம்ம வெறுக்கிறோம். அதன் பின்பு சூசிங், அவன் வந்து அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கதை பார்க்கலும் அவன் வந்து கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அவன் என்ன சென்றால் அவன் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ரெண்டாவது சூசிங். இப்பொழுது மூணாவது எஸ்டீமிங். எஸ்டீமிங் த ரெப்ரோச் ஆஃப் கிரைஸ்ட் கிரேட்டர் ரிச்சஸ் தேன் த ட்ரெஷர்ஸ் இன் எஜிப்ட். ஃபார் ஹி ஹட் ரெஸ்பெக்ட் அன்டு த ரெக்கம்பன்ஸ் ஆஃப் த ரிவர்ட். இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிரேட்டர் ரிச்சஸ் எது? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை, த ரெப்ரோச் ஆஃப் கிரைஸ்ட். எஸ்டீமிங், எஸ்டீமிங் என்றால் என்ன? அதை வந்து வேல்யூ பண்ணுறது. ரெண்டையும் தராசில் வச்சு நறுத்து பார்க்கறது. எகிப்தினுடைய பொக்கிஷத்தையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் அதை விட இது அதிக வெயிட்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு பேரவா மாற வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் அவன் பாராவாருவதற்கு எதிர்பார்க்கிறார்கள். அவன் ராஜாங்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான பர்சனாக இருக்கிறான். நல்ல யங் மேனாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறான். ஜனங்கள் எல்லாருமே அவனை எதிர்பார்க்கிறார்கள். அதிக படிப்பாளி. அந்த காலத்தில் மோசம் சிக்கிக்கவெல்லாம் யாரும் படிக்கலை. அவன் அவனை போல யுத்தம் செய்வதில் யாரும் முடியாது. அவன் ஒரு சேனாதிபதியாக இருக்கிறான். கிரேட் ஜெனரல். ஜெயத்தின் மேலே ஜெயத்தை பெறும்பொழுது அவனுக்கு எவ்வளோ பெரிய பொசிஷன் இருந்தது. அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். எகிப்தில் இருக்க எல்லாத்துக்குமே பொக்கிஷத்துக்கெல்லாம் அவன்தான் வந்து அதிபதி. கோல்டு, டைமண்டு, சில்வர் எல்லாமே இருக்குது. எல்லா பாவ சந்தோஷங்களும் இருக்கிறது. எல்லா பொக்கிஷங்களும் அங்கே இருக்கிறது. எல்லாத்துக்குமே அவன் அனுபவிக்கலாம். எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக மாற வேண்டும். அவன் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவ்விதமான எல்லா சிலாக்கியங்களும் இருந்தாலும் அவன் எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எஸ்டீமிங் த ரெப்ரோச் ஆஃப் கிரைஸ்ட் கிரேட்டர் ரிச்சஸ் தேன் த ட்ரெஷர்ஸ் இன் எஜிப்ட். எஸ்டீமிங் என்றால் வேல்யூவிங்னு அர்த்தம். வேல்யூ பண்ணி பார்க்குறான். இது பெருசா அது பெருசா? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை தான் பாக்கியமானது. ஹல்லேலூயா. வார்த்தை நிமித்தம் நமக்கு நிந்தை வருகிறது. ஒரு காலத்தில் நான் பிரதர் பென்ஜமின் பேரை சொல்கிறக்கே நான் யோசித்தேன். ஏன்னா ஜனங்களெல்லாம் அவ்வளோ வெறுப்பாக இருக்கிறாங்க. பின்பு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதன் பிறகு நான் இந்த சத்தியத்தை இப்போ பகிரங்கமாக சொல்கிறேன். எதுக்குமே கொஞ்சம் கூட நான் வந்து மறைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கிறிஸ் வார்த்தை நிமித்தம் வருகிற நிந்தை வந்து எனக்கு அதிக பாக்கியமாக இருக்குது. எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கிறோம். ஏன் இந்த மெசேஜுக்கு நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க? இதனால வந்தால் நமக்கு நிறைய காரியங்கள் பாதிக்கப்படும். சாபன ஊழியக்காரர்களுக்கு வருமானம் கிடைக்காது. நீ சொல்ற செய்தியை யாரும் விசுவாசிக்க மாட்டாருங்கிறார். உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உன்னை விட்டு போயிடும். எங்களுடைய சித்தப்பா சொல்றது இன்னும் என் காதில் துணிக்குது. நான் அந்த வார்த்தையே கொண்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இப்படி சொல்றாரு, இது வந்து உண்மையான செய்தியாக இருக்கும் என்றால் நீர் என்னை ஆசீர்வதித்து காமிக்க வேண்டும், நீர் என்னுடைய தேவையை சந்திக்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் ரொம்ப ஃபூவராக இருக்கிறேன். அவர் சொல்கிறது சரியாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் அவருக்கு அது சரியாக தெரிஞ்சிச்சு. அவர் ஒரு ப்ராபசியாக சொன்னார், ஆண்டவர் அதை தலைகீழாக மாற்றிட்டார். அவர் கண்ணாலே பார்த்தார், இந்த பையன் எப்படி ஊழியம் செய்கிறான், இந்த பையன் எவ்வளோ வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான், வார்த்தையில் எவ்வளோ இது இருக்கானே அப்படின்னு அவரே ஆண்டவர் பார்க்கும்படியாக வச்சார். என்னென்னா அந்த அந்த சாபன போதல் வந்து நான் கிறிஸ்துவின் இதுவரை நிந்தையாக நினைக்கிறேன். அந்த மெசேஜை வந்து ரெப்ரோச் பண்ணுறாங்க. வார்த்தை நிமித்தம் வருகிற நிந்தையை நம்ம சகிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் நிந்தையை சுமந்து கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். அதே போல் நம்ம பாளையத்துக்கு புறம்பே சாபனத்துக்கு புறம்பே இருக்கிறோம். சாபனத்தை விட்டு நம்ம வெளியே வந்திருக்கிறோம். நம்ம நிந்தையை சிலுவையை சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் இந்த சிலுவை என்பது நிந்தையாக இருக்கிறது. வார்த்தை நிமித்தம் வருகிற நிந்தை வந்து அதிக பாக்கியம். இந்த எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலாம், அது அதிக பாக்கியம். எஸ்டீம் பண்ணி பார்க்குறோம், வேல்யூ பண்ணி பார்க்குறோம். இது வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருக்குது. அல்லேலூயா. வார்த்தையில் ஜீவிப்பது பெரிய ஆசீர்வாதம். நம்ம அதை இழந்துட்டோம் இருந்தோம். சில சொல்லுவாங்க, நான் வந்து வார்த்தையில் வந்ததுனால அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு. நான் சாபனத்தில் இருந்தால் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பேன். நான் இங்கே வந்துட்டேன் அதனால் எப்படி இருக்கு. நீ வந்து உன்னையில் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளலை, நீ மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கலை, அதனால் நீ வார்த்தையில் வந்து இந்த லட்சணத்தில் இருக்கிற. நீ உண்மையாக வார்த்தையை நேசித்த ஆண்டவர் உன்னை ஆசி வைத்திருப்பார், உன்னை உயர்த்தி இருப்பார். மோசே ஆண்டவர் விடலை, அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதனால் அவன் எஸ்டீம் பண்ணி பார்க்குறான், வேல்யூ பண்ணி பார்க்குறான். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ரிச்சஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. ஏன்னா எகிப்து ஒரு நாளிலே எஜிப்ட் வில் பாஸ் அவே. எகிப்து ஒரு நாளிலே அழிஞ்சு போகும். நம்ம ஒரு கார் வாங்கினோம்னா அதை அடுத்த நாள் விற்றாலேயே முக்கால்வாசி விலைக்கு தான் விற்க முடியும். ஒரு வருஷம் கழித்து விற்றா பாதி விலைக்கு தான் விற்க முடியும். அதனுடைய வேல்யூ வந்து குறைஞ்சி போகும், அது டிப்ரிசியேஷன் ஆகும். அதே போல் நம்ம ஒரு ஷூ வாங்கினா அல்லது ஒரு செருப்பை நம்ம வாங்கினா கொஞ்ச நாளில் அதை வாரெலாம் அத்து போகும், தூரத்துக்கு குப்பைக்குழியில் போட வேண்டி வரும். அதெல்லாம் வந்து என்னச்சோம் உலகப்பரமான காரியங்கள்லாம் வேலிவை இழந்து போகும். அது வேலிவை இழந்து அது என்னச்சோம் அது இருக்கும். அது சிலது நம்ம நிலம் வீடுலாம் ஒரு நாளில் அழிஞ்சு போகும். இந்த உலகமே ஒரு நாளில் அழிஞ்சு போகும். இதெல்லாம் நிலையற்றது. நிலையற்ற நகரத்திலே நம்ம வாசம் பண்ணுறோம், நிலையற்ற உலகத்திலே நம்ம ஜீவிக்கிறோம். அதனால் நிலையான நகரம், We have the continuing city. நமக்கு ஒரு என்ன நிலையான நகரம் இருக்கிறது, அந்த நகரத்தை தான் நம்ம நாடுகிறோம். ஹல்லேலூயா. இதில் எவ்வளோ நிலம் போலம் வாங்கினாலும் எல்லாமே நிலையற்றது. லேண்டு வாங்கினா விலை ஏறிக்கிட்டு போகும், கோல்டு வாங்கினா விலை ஏறிக்கிட்டு போகும், அதுவும் ஒரு நாளில் அழிஞ்சு போகும். அதனால் அவன் எஸ்டீம் பண்ணி பார்க்குறான், எகித்து ஒரு நாளில் அழிஞ்சு போகும், எகித்தினுடைய மகிமை ஒரு நாளில் ஒழிஞ்சு போகும். இந்த எகித்து ஒரு புவர் கண்ட்ரியாக இருக்குது இன்றைக்கி. அங்கேயும் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்களும் மற்ற நாடை நம்பி தான் இருக்கிறாங்க. இப்பொழுது அந்த நிலையில் இருக்குது. எகிப்தின் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இன்றைக்கி அது வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது. அதனால் எல்லாமே இந்த மகிமையெல்லாம் வாடி போகும். ஆனால் வாடாத மகிமை, இன்கரப்டபிள் க்ளோரி, என்ன சொன்னால் அன்ஃபேடபிள் க்ளோரி, நம்ம இன்றைக்கி அதை பெறுகிறோம். ஹல்லேலூயா. நிலையான நகரத்தை நம்ம பெறுகிறோம். அதனால தான் வேலி பண்ணி பார்க்கும் பொழுது இது வந்து கிரேட்டராக இருக்குது, இது கிரேட்டர் ரிச்சஸ்ஸாக இருக்குது. எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் இது கிரேட்டஸ்ட் ரிச்சஸ்ஸாக இருக்குது. எஸ்டீம் பண்ணி பார்க்குறோம். எபிரேயர் 13:14
நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம்.
இதோ நிலையான நகரம் இங்கே இல்லை, நம்ம வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஹல்லேலூயா. There is no continuing city. For here have we no continuing city, but we seek the one to come. Now varapogura desathai naadu and the coming glory. Hallelujah. And the new Jerusalem and the city ah nama naadugrom. Hallelujah. Devan thaame katti undaakina thida asibarangalulla nagarathukaga kaathirukrom. இந்த எகித்து சிட்டி, இந்த சிட்டி அழிஞ்சு போகும், ஆனால் அந்த சிட்டி 12 டைமண்ட்ஸ் அங்கே இருக்கிறது. அங்கே இரும்பு செம்பு எதுவுமே கிடையாது, அது கோல்டு பியல், அங்கே வந்து என்ன டைமண்ட், இந்த மூன்றுக்கு தான் அங்கே இருக்குது. ரொம்ப விலையேறப்பெற்ற பட்டணம். அந்த பட்டணத்தை நீங்கள் எஸ்டீம் பண்ணி பார்த்தா இந்த பட்டணத்தை, இந்த உலகத்தை நம்ம வெறுப்போம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை சகிக்கும் பொழுது அதுக்கு அங்கே பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதனால் அவன் எஸ்டீம் பண்ணி பார்க்குறான், இதுதான் ஓவர் கம்மிங் ஃபெய்த். அதனால் அவன் எகித்தை ஜெயித்தான். அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? அடுத்த வசனம் 27 வசனத்தை வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்.
விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமான தேவனை தரிசிப்பது போல உறுதியாயிருந்து, பை ஃபெய்த் ஹி ஃபோர்சூக் எகிப்த், எகிப்தை அவன் புறக்கணித்தான். Not fearing the wrath of the king, for he endured seeing him who is invisible. காணக்கூடாது தேவனை காண்பது போல, இன்னைக்கு நம்ம அப்படி தான் ஜீவிக்கிறோம், காணக்கூடாது ஆண்டவரை காண்பது போல இருக்கிறோம். அதனால் எகிப்தை அவன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டான் என்று இங்கே கடைசியாக 27 வசனத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து நான் சில நிமிடங்கள் பேசி முடிச்சிட போகிறேன். உலகம் வந்து என்ன செய்கிறது என்றால், இன்றைக்கு உச்சக்கட்டத்தில் இருக்கிறது, அறிவில் உச்சக்கட்டத்தில் இருக்குது, விஞ்ஞானத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. ட்வின் டவர், ரெட்டை கோபுரம், 2001 வருஷம் நவம்பர் மாதம் 11 தேதியில் அந்த ரெட்டை கோபுரமானது தகர்க்கப்பட்டது. ரொம்ப உயரமான கோபுரம் அமெரிக்காவில் இருக்கிறது, நியூயார்க்னு நினைக்கிறேன். அங்கே அந்த ரெட்டை கோபுரம் இருந்தது. அதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய மால்ஸ்லாம் அங்கே இருந்தது, நிறைய பார்க்ஸ் அங்கே இருந்தது. 80 நாட்டில் உள்ளவங்க அங்கே ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. அது என்ன செய்தது என்றால், அப்படியே கரைஞ்சி அப்படியே போயிடுச்சு. ரெண்டு கோபுரக்கிழமும் என்ன செய்து, அந்த பிளேனில் வந்து அங்கே வெடிகுண்டுகளை வச்சு தாக்கும் பொழுது அப்படியே அந்த கோபுரம் அப்படியே போயிடுச்சு. ஸோ ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அப்படியே இறங்கி போயிடுச்சு, உருகி அப்படியே போயிடுச்சு. அது வந்து கல்லறையாக மாறிவிட்டது. எத்தனை நாட்டை சேர்ந்தவங்க இருந்தாங்க, எவ்வளோ பெரிய மால்ஸ்லாம் அங்கே இருந்தது, எத்தனை நாட்டை சேர்ந்தவங்க ஆஃபீஸ் அங்கே வச்சுருந்தாங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் சென்டர் அப்படி இருந்தது. அந்த ஃபயர் வந்து அப்படியே உருகி போச்சு. அதே போல் தான் இந்த உலகம், இந்த உலகத்தில் அவன் ஒரு ஃபயரை அனுப்பும் பொழுது அந்த ஃபயர் வந்து என்ன செய்யும், கொஞ்ச நேரத்தில் அந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அவன்கிட்ட அந்த ஃபயர் இருக்கிறது. அந்த ஃபயர் வந்து கொஞ்ச நேரத்தில் உலகம் அப்படியே சாம்பலாக போயிடும். எல்லாமே, எவ்வளோ கார் அங்கே இருந்திருக்கும், எவ்வளோ பொருட்கள் அங்கே இருந்திருக்கும், எவ்வளோ பணம் அங்கே இருந்திருக்கும், எவ்வளோ கோல்டு இருந்திருக்கும், எல்லாம் உருகி போச்சு. ஒன்றுமே கிடையாது, தரமட்டம் ஆயிடுச்சு. அதுதான் எகித்தை விட நம்ம அந்த பட்டணத்தை இது நோக்கி, இந்த பட்டணம், இந்த உலகம் அழிஞ்சு போகும். நம்ம எஸ்டீம் பண்ணி பார்க்குறான், இதெல்லாம் அழிஞ்சு போகிறது, இதெல்லாமே ஒழிஞ்சு போகிற மகிமையுடையதாக இருக்கிறது. அதனால் மோசேக்கும் என்ன செஞ்சால், அந்த பார்வோனுக்கும் ஒரு கான்டெஸ்ட் ஏற்பட்டது, ஒரு போட்டி ஏற்பட்டது, ஒரு சேலஞ்சு ஏற்பட்டது, ஒரு ஷோ டவுன் ஏற்பட்டது. அதனால் மோசே எப்பொழுது நினச்சான், அவன் தைரியமாக வந்து பார்வோனோடு போராடுகிறான். அவன் என்ன செய்தான் என்றால், அந்த எகிப்தை அவன் அழித்து போட்டான். இது ஃபஸ்ட் எக்ஸாடஸில் நடந்தது. மோசே வந்து மலையில் போய் டென்த் விஷனை கொண்டு வந்தான், கூடார தரிசனத்தை கொண்டு வந்தான், ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்ற தரிசனத்தோடு வந்தான். அதே போல் பிரதம் மேகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். சன்செட் மவுண்டனில் அவர் வந்து ஒரு கூடார தரிசனத்தோடு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. டென்த் விஷன், அந்த டென்ட்டில் வந்து காட் அண்ட் மேன் வில் பிகம் ஒன் ஆன் த எர்த், காட் டுவெல் வித் ஹிம், மனவாட்டியை குறித்தான ஒரு தரிசனத்தோடு வந்திருக்கிறார். இப்பொழுது மனவாட்டி தான் அந்த டென்ட்டாக இருக்கிறார். அந்த டென்ட்டில் வந்து தேவனும் மனுஷனும் இணைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது டென்ட் விஷன் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் மோசே ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரோ அப்படியே, மோசே ஃப்ளேக் மேலே ஃப்ளேக்கை கொண்டு வந்தான், வாதையின் மேலே வாதை கொண்டு வந்தான், ஜட்ஜ்மெண்ட்னுங்க கொண்டு வந்தான். அந்த ஜட்ஜ்மெண்ட்னால அவன் எகிப்து அழிஞ்சு போச்சு. அதனால தான் அவன் எகிப்தை விட எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். காணக்கூடாத தேவனை காண்பது போல, அதரிசமான தேவனை தரிசிப்பது போல உறுதியாயிருந்து எகிப்தை விட்டு புறப்பட்டான் என்று இங்கே பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதை ஒரு சில நிமிடங்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபில்டு வித் தி டெத். இந்த உலகம் மரணத்தினால் நிறைந்தது. இந்த உலகம் யுத்தத்தினால் நிறைந்தது. உக்ரைன் யுத்தம் இன்னும் ஒழியலை. ஃபில்டு வித் வார், ஃபில்டு வித் கிரைம், அதிக குற்றங்கள், பாவிகள் நிறையா இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க தேவைப்படுகிறது. எங்கெங்கே என்ன செய்கிறென்றால் கொலைகள் நடக்கிறது. அதனால் ஃபில்டு வித் கிரைம், ஃபில்டு வித் எய்ட்ஸு, ஃபில்டு வித் கொரோனா, இதோ வியாதிகள் நிறைஞ்ச உலகமாக இருக்கிறது. பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப நாகரிகமே இல்லை. பாலிட்டிக்ஸில் கலகத்தை ஏற்படுத்தி இந்த ஒரு ஆட்சியை கவிழ்த்து அந்த ஆட்சியை எப்படி கவிழ்க்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தவறான மெத்தடு படி கவிழ்த்து அந்த ஆட்சியை கைப்பற்ற, அவன் ஜெயிச்சு ஓட்டில் ஜெயிச்சு வந்தாலும் அதை கவிழ்க்க பார்க்குறான். ராட்டன் பாலிட்டிக்ஸ். அரசியல் அழுகி போச்சு. நாகரிகமான அரசியல் கிடையாது, நேர்மையான அரசியல் கிடையாது. விதமான காலத்தில் நம்ம ஜீவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அப்படி இருக்கிறது. இது மேலே நம்ம ஆசை வைக்க முடியுமா? ரோட்டன் பாலிட்டிக்ஸ், ரோட்டன் ரிலிஜன், மத சம்பந்தமான காரியங்களெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. அதெல்லாம் மத சம்பந்தமான தலைவர்களெல்லாம் அசுத்தத்திலையும் பாவத்திலையும் ஜீவிக்கிறாங்க. ரோட்டன் ரிலிஜன். இது ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது அப்படி உண்டாக்கலை. இந்த உலகத்தை ரொம்ப அழகாக உண்டாக்கினார். சந்தோஷமான ஒரு இடமாக தான் வைத்திருந்தார். மனுஷன் வாழ்வதற்கு இந்த பூமியைத்தான் அவர் கொடுத்தார். 9 கிரகங்களில் மனுஷன் வாழ முடியாது. பூமியைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உலகத்தை மிக பியூட்டிஃபுல்லாக ஏடனாக அவர் உருவாக்கினார். ஆனால் மனுஷன் வந்து இன்றைக்கு மிக ஒரு மோசமான நிலையில் அதை மாற்றியிருக்கிறான். பூமியை மனுஷன் கெடுத்து போட்டு விட்டான். அவன் மைன்ஸ், இந்த சுரங்கத்தை தோண்டி அங்கே இருக்கிறதெல்லாம் எடுக்கிறான். அதை எடுத்து தான், பூமியை தோண்டி தோண்டி எடுத்து தான் எல்லாத்தையும் செய்கிறான். எல்லாமே அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பூமியில் தான் இருக்கிறது. அதனால் பூமியை அவன் கெடுத்து போட்டு விட்டான். அதை பார்க்கும் பொழுது மிக மோசமாக இருக்கிறது. அதனால தான் அவன் எகிப்தினுடைய பொக்கிசத்தை பார்க்கலும் கிறிஸ்துவ நிமித்தம் அவர்கள் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். காணக்கூடாத தேவனை காண்பது போல அவன் உறுதியாயிருந்து அவன் எகிப்தை விட்டு போனான் என்று பைபிள் ஆகி அதெல்லாம் ஃபெய்த். அது முட்செடியிலே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். பேனிங் புஷ் அங்கே வருகிறது. முதல்ல ஆச்சரியத்தோடு பார்க்கிறான், என்ன இந்த முட்செடி எரிகிறது, ஆனாலும் இது கருகி போகவில்லையே. முட்செடி பச்சையாக தான் இருக்குது, ஆனால் தீ எரியுது, அது வெந்து போகலை. அதை ஒரு ஆச்சரியமாக பார்க்குறான். பேர்னிங் புஷில் அவன் வரும்பொழுது ஆண்டவர் அந்த ஃபயர்லேருந்து ஒரு சத்தம் வருது. மோசே மோசே என்று சத்தம் வருகிறது. மோசஸ் மோசஸ் ஐ ரிமெம்பர் மை ப்ராமிஸ் அண்ட் ஐ ஆம் கம் டவுன் அண்ட் ஐ ஆம் சென்டிங் யூ மோசஸ். மோசே மோசே, நான் வந்து என்ன சொன்னால் என் ஜனங்களை பார்த்தேன், நான் என் பிதா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னேன், அந்த ப்ராமிஸை நினைவு கூறுகிறேன், நான் அவர்களை விடுவிக்கும்படியாக வந்திருக்கிறேன், உன்னை அனுப்புகிறேன். யாத்ரா 3:1 நம்ம வாசிக்கிறோம். அப்படி அவன் வந்து கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் முதல்ல ஆச்சரியத்தோடு பார்க்கிறான். அங்கே சத்தம் அங்கே வருகிற அந்த வாய்ஸ் வந்த உடனே அது கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டான். ஈ ரெகனைஸ் த வாய்ஸ். அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது? ஸ்கிரிப்சரலாக இருக்குது, வேதபூர்வமான சத்தமாக இருக்கிறது. அதனால் அது காட். அந்த பில்லர் ஆஃப் ஃபயரில் காட் இருக்கிறார் என்பதை அவன் ரெகனைஸ் பண்ணிவிட்டான். இப்பொழுது பர்சனலாக அவன் சொல்கிறார், மோசஸ் மோசஸ் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அவனுக்கு அனாய்டிங் கிடைக்கிறது, அவனுக்கு கமிஷன் கிடைக்கிறது, ஊழிய அழைப்பு கிடைக்கிறது. அவன் வந்து என்ன சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை ரியல் என்பதை அணிந்து கொண்டான். ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னார், அது கர்த்தருடைய வார்த்தை. இப்பொழுது அது ரியலாக அவனுக்கு பர்சனலாக அது வருகிறது. அல்லேலூயா. பைபிளில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பர்சனலாக ஆண்டவர் உங்கள் கூட பேசணும். அப்பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும். எல்லாம் படிக்கிறேன், எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், எல்லா வசனம் தெரியுமா? தெரியும். எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பர்சனலாக அந்த வசனம் உங்கள் கூட பேசிச்சுன்னா அது நிறைவேறும். பர்சனலாக பேசலைன்னா நிறைவேறாது. ஆண்டவர் பர்சனலாக அந்த வார்த்தையை கொண்டு பேசினாரா? அவர் ரியலாக பேசினார் என்றால் நிறைவேறும். இப்பொழுது அந்த வார்த்தை ரியலாக அவங்க கூட பேசுது. ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்ன வார்த்தை, அது காட்ஸ் வேர்டு. அந்த வேர்டு வந்து நேரடியாக மோசைக்கிட்ட பர்சனலாக பேசும் பொழுது அந்த வார்த்தை உன் மூலமாகத்தான் நிறைவேற வேண்டும். அது பர்சனலாக பேசினது. மேரியோடு கூட காபியல் தூதன் தேவனுடைய வார்த்தையை பர்சனலாக பேசும் பொழுது அவள் வாழ்க்கையில் நிறைவேறினது. அதே போல் நமக்கு நிறைய ப்ராமிசஸ் இருக்கிறது, அது பர்சனலாக உங்கள் கூட பேசுமன்னா இன்னைக்கு ராத்திரியில் அது நிறைவேறும், இன்னைக்கு ராத்திரியிலே கன்செப்ஷன் ஆயிரும். நெக்ஸ்ட் கன்செப்ஷன் யாருன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது இன்னைக்கு ராத்திரியில் நிறைவேறும். அந்த வார்த்தை உங்கள் கூட நேரடியாக பேசினா இன்னைக்கே அது நிறைவேறும், நாளைக்கு இல்லை இன்னைக்கே நிறைவேறும். அதனால் இப்பொழுது அந்த வார்த்தையானது பர்சனலாக அவங்க கூட பேசுறது, அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது, அவனுக்கு அனாயிண்டிங் கிடைக்கிறது, அவனுக்கு கமிஷன் கிடைக்கிறது. இப்பொழுது காட்ஸ் வேர்ட் மேக் இட் ரியல் டு மீ, அது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்து உண்மையாகவே நிறைவேறுகிறது என்று சொல்லும் பொழுது காட்ஸ் வேர்ட் இஸ் ரியல் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ. யாத்திரம 4:17,
இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்று.
இந்த கோலை கொடு, உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். உன் கையில் இருக்கிற இந்த கோல் தான், நீ வந்து ஏற்கனவே அந்த கோலை வச்சிருக்கிறாய். எல்லாரும் ஏற்கனவே நம்ம கையில் பைபிள் இருக்குது, உங்கள் எல்லோரும் கையிலையும் பைபிள் இருக்குது. இதைத்தான் நீ வச்சிருக்கிற கோலையே நீ பிடிச்சு கொண்டு போ. இவங்க கையில் இருக்கிற பைபிளில் தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளோ ஆசீர்வாதமும் இதில் தான் இருக்குது. நீங்கள் கையில் வச்சிருக்கிற பைபிள் இல்லை, உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம்லாம் இதில் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த கோல் வந்து கிரியை செய்யலை, அற்புதங்களை செய்யலை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு பர்சனலாக ரிவீல் பண்ணும் பொழுது இப்போது அந்த கோல் வந்து இது காட்ஸ் ராடாக மாறிவிட்டது. இவ்வளோ நேரம் அவனுடைய சொந்த ராடாக இருந்தது, இப்பொழுது அவனுடைய மோசஸ் ராடாக இருந்தது, இப்பொழுது காட்ஸ் ராடாக மாறிவிட்டு தேவனுடைய கோலாக மாறிவிட்டது. அதே கோல் தான், வேறு கோலை புதுசாக செஞ்சுக்கிட்டு போகல. அதே போல் நமக்கு சேம் பைபிள் தான், இந்த பைபிள் ஜீவனுள்ளதாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை குயிக்கன் பண்ண வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த வேர்டு நம்முடைய வாழ்க்கையில் இன்டர்பிரட் ஆக வேண்டும், வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும். அது நிறைவேறுதலே அதனுடைய வியாக்கியானம். இப்பொழுது மோசஸுக்கு அது நிறைவேறுகிறது. அந்த கோலை பிடித்து கொண்டு வா, இதனால் நீ அற்புதம் செய்வாய் என்று சொல்லும் பொழுது அந்த கோலை கொண்டு அவன் என்ன செய்தான் என்றால் எகித்தையே ஜெயிச்சு விட்டான். பார்வோனுக்கு பயந்து போனால் இப்பொழுது அது சந்திக்க தைரியம் வந்து விட்டது. இந்த மெசேஜ் உங்களுக்குள்ளே இருக்குன்னா தைரியமாக வாழுவீங்க. எல்லாம் ஒரு கண்ட்ரோலில் இருக்குது, எந்த காரியமும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நத்திங் வில் ஹார்ம் மீ, ஹல்லேலூயா. சாட்டன் வில் பி பவர்லெஸ் பிஃபோர் மீ. நீங்கள் அந்த தைரியம் உங்களுக்குள்ளே வரும். இந்த மெசேஜ் நமக்கு அந்த தைரியத்தை ஏற்படும். நாளைக்காக வருங்காரியங்களை குறித்தும் நிகழ்காரியங்களை குறித்தும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. பார்வோன் முன்னால் போய் அவன் நிற்கிறான், நாங்கள் 3 நாள் பிரயாணம் செய்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும், என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று போய் தைரியமாக சொல்கிறான். அப்பொழுது அவனுக்கு 80, அந்த வயசில் அவ்வளோ தைரியம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது அவன் வந்து எகித்தை ஜெயித்தான். ஓவர் கம்மிங் ஃபெய்த், அவனுடைய விசுவாசம் ஜெயிக்கிற விசுவாசமாக இருந்தது. எகித்தை ஜெயித்தான். பின்பு என்ன செய்தான் என்றால் செவந்த சமுத்திரத்தில் அவர்களை கொண்டு பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் செவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டுட்டான். பார்வோனையும் அவனுடைய சேனைகள், 600 ரதங்கள், எல்லாத்தையுமே பெரிய பெரிய வீரர்கள், பெரிய பெரிய கேப்டன்ஸ், ரொம்ப பலசாலிகள், எல்லாரையுமே நடு சமுத்திரத்தில் கொண்டு எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டுட்டான். அவனுடைய விசுவாசம் ஓவர் கமிங் ஃபெய்த். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மோசஸ் ஃபெய்த் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுது. அவன் 80 இயர்ஸில் என்ன செய்தான் என்றால் அவர்கள் எல்லாரையுமே அவன் செவந்த சமுத்திர, த ஹோல் ஆர்மி இன் த ரெட் சி அண்ட் டேக் த பீப்புள் அவுட் அட் 80 இயர்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனங்களை அவன் கொண்டு வந்து விட்டான். ஏனென்றால் அவர் சண்டை சொல்லியிருக்கிற ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். 4:14 வாசி.
அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல்
குலத்தினர். இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆனால் ஆபிரகாமோடு இருந்த அதே கர்த்தர் தான், அவருக்கு வயசாகிறது இல்லை. காட் இஸ் எட்டர்னல். ஹல்லேலூயா. காட் இஸ் எட்டர்னல். அதே தேவன் தான், அதே பழைய ஏற்பாட்டு யெகோவா தான், புதிய வேற்று ஏற்பார். அவர் தான் இன்றைக்கு பலமுள்ள தூதனாக இருக்கிறார். ஐ ஆம் தட் ஐ ஆம். இப்பொழுது அவர் நமக்கும் கூட இருக்கிறார். அல்லாஹ் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். I am that I am. உம்முடைய பேர் என்ன? I am that I am. நான் இருக்கிறவர். இப்பொழுது ஆண்டவர் அதான் சொல்றார், உங்கள்கிட்ட தான் சொல்றார். I am that I am. மோசேக்கு உதவி செய்த அதே கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ ஆதியாமத்திலிருந்து மழிப்படுத்தல் வரைக்கும் அவர் என்ன செய்தாரோ, அந்த கிரியேச்சர், இதோ அங்கே அங்கே யுத்தத்திலே ஜெயத்தை தந்தவர் அதே கர்த்தர் தான் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுகளை ஆசீர்வதித்த கர்த்தர் தான். ஐ ஆம் தட் ஐ ஆம் சொல்லுகிறார். அவராலே நம்ம ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வி ஆர் த பொசஸர் ஆஃப் த ஓவர் கமிங் ஃபெய்த். நம்ம ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தை உடையவளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகம் டெம்போரலாக இருக்குது, காட் வந்து எட்டர்னலாக இருக்கிறார். வி ஆர் த பார்ட் ஆஃப் காட். நம் தேவனின் ஒரு பாகமாக இருக்கிறோம். நம்ம எட்டர்னலாக இருக்கிறோம். நம்ம நித்தியமான நகரத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த நகரத்துக்காக காத்திருந்தான். இது ஆபிரகாம் சோதோமை வெறுத்தான். லுக் தட் சோதோம். சோதோமை பார்த்தான், லோத்தும் சோதோமை பார்த்தான். அது நீர்வளம் பொருந்தியதாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த ஜனங்களோ பாவிகள். அவன் போய் சோதோமில் குடியிருந்தான். ஆனால் ஆபிரகாம் பார்க்கும் பொழுது அது வந்து பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்து மேலே ஃபயர் வரும் என்று அவன் நினைத்தான். அது ஒரு நாளிலே அழிஞ்சு போகும். உலகத்தின் மக்கள் விஞ்ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். அரசியல்வாதிகள் தங்க பெரிய லீடர்னு இப்போ மேன்மை பாராட்டுகிறார்கள். அதெல்லாம் உலகமே பெருமை பிடிச்சு அலையுது. தங்களுடைய திறமைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். பெருமிதம் கொள்ளுகிறார்கள்னு பேப்பரில் வரும். பெருமிதம் கொள்ளுகிறார். அதனால் பெருமிதம் என்றால் பெருமை. ஏதோ நாங்கள் சாதிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு உலகத்து மனுஷங்கள் வந்து இன்றைக்கி பெருமை பாராட்டுறாங்க. ஆனால் இந்த உலகத்தின் மேலே ஃபயர் வரப்போகுது. ஆபிரகாம் பார்த்தான், சோதோம் மேலே ஃபயர் வரப்போகுது. லோத்துவும் பார்க்குறான், அது நீர்வளம் பொறிந்ததாக இருக்குது, அது ஏடனாக இருக்கிறது. உலகத்தின் மக்கள், இது சேட்டன் சேடனாக இருக்கிறது. இது விஞ்ஞான உலகம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால் சாத்தான் இந்த உலகத்தை கட்டி இருக்கிறான். இது பாவத்தினாலே அவன் கட்டி இருக்கிறான். அந்த ஜனங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. பாவ சந்தோஷத்தை அணிவித்து கொண்டிருக்கிறார்கள். அனித்தியமானது, இட்ஸ் டெம்போரல். நாம வந்து எட்டர்னல் பிளஸ்ஸிங்கை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகம் தர முடியாது, உலகம் எடுக்க முடியாது. நமக்கு நிலையான நகரம் இருக்கிறது, நமக்கு நிலையான ராஜ்யம் இருக்கிறது. இதெல்லாம் டெம்போரல், எல்லாம் அழிஞ்சு போகும். இது மேலே ஃபயர் வரும்பொழுது ரெட்ட கோபுரம் எப்படி அப்படியே அப்படியே தரமட்டம் ஆயிடுச்சு. அதே போல் உலகம் அப்படியே தரமட்டம் ஆயிரும். இப்போ பில்டிங் எல்லாம் உடைக்கிறதுக்கு இதை என்ன சொன்னால் போட்டு அடி அடின்னு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 5 நிமிஷத்தில் ஒரு பில்டிங் அப்படியே தரமட்டம் ஆயிரும். 5 நிமிஷத்தில் அந்த இது என்னென்றால் முகலி பாக்கத்தில் அந்த பில்டிங் வந்து தகர்க்கும் பொழுது அப்படியே அதை இறங்கிச்சு. வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் உலகமெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே இதாயிரும். இதெல்லாம் டெம்போரல். ஆனால் நம்ம நிலையான நகரத்தை எது நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அவன் வேல்யூ பண்ணி பார்க்குறான். இதெல்லாம் எஸ்டீமிங், வேல்யூவிங் த வேர்ல்டு, வேல்யூங் த எஜிப்ட். அது என்ன செய்கிறது என்றால் இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. இதனுடைய மகிமையெல்லாம் அழிஞ்சு போகும். இதனுடைய பெருமையெல்லாம் அழிஞ்சு போகும். இதனுடைய எல்லா கிளாமர், இந்த உலகத்தினுடைய கிளாமர் எல்லாமே சீக்கிரத்திலே வாடி போகும், அழிஞ்சு போகும். நம்முடைய சரீரமும் அழிஞ்சு போகிற சரீரமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு பாடி சேஞ்சு வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெட்டிங் சப்பரை வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கு இந்த ரேப்சரிங் ஃபெய்த்து தந்திருக்கிறார். ரேப்சரிங் ஃபெய்த், ஓவர் கமிங் ஃபெய்த். உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மளாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். மோசேயினுடைய விசுவாசம், ஓவர் கமிங் ஃபெய்த். மென்டல் ஃபெய்த்து கிடையாது, இன்டலெக்சுவல் ஃபெய்த்து கிடையாது. அது வந்து ஜென்யூன் ஃபெய்த், ஓவர் கமிங் ஃபெய்த். அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான். பரலோகத்தில் போனால் நம்ம மோசேயை பார்க்க போகிறோம். அவனுடைய ஃபெய்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது நமக்கு எவ்வளவோ ஆறுதலை தருகிறது. அது நமக்கு எவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டை தருகிறது. அங்கே மோசையை பார்த்து நம்ம சொல்லுவோம், உங்களுடைய ஃபெய்த்து வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு என்று மோசையை பார்த்து நீங்களும் நானும் சொல்லுவோம். இந்த மோசையை இன்னொரு இடத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கோம். ஒரு நாளிலே நம் மோசையை சந்திக்கும் பொழுது அவனுடைய ஃபெய்த் எவ்விதமாக இருந்தது என்பதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இப்பொழுது எல்லோரும் கத்தருக்கு நம்ம சோத்திரத்தை செலுத்தும். ஹல்லேலூயா. கத்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். இந்த பூமி வந்துருகி சாம்பல் ஆகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அண்டிக்கொள். இந்த பூமி வந்துருகுமே, சிந்தித்து மனந்திரும்பி அறவை அண்டிக்கொள். விரைவுடன் வேகம் விண்ணிலே சேரவே உருவமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரது வேகமாய். அந்த நாள் இந்த 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 நாள் எங்களே சுராஜின் வானில் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரம் மட்டும் ஆண்டவரே, இந்த மோசேயினுடைய ஓவர் கமிங் ஃபெய்த், ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம் இது பார்த்தோம். எங்களுக்கு அதே ஃபெய்த்தை நீர் தந்திருக்கிறீ. நீர் ஐ ஆம் தட் ஐ ஆம், அன்றைக்கு இருந்த அதே கத்தர், மோசையோடு இருந்த கத்தர் இன்றைக்கு எங்களோடு மனவாட்டியோடு கூட இருக்கிறேன். எங்களுக்கு ஓவர் கமிங் ஃபெய்த்தை நீர் தருகிறீர். உலகம் எங்களை ஜெயிக்க முடியாது, நாங்கள் உலகத்தை ஜெயிப்போம். மோசே ஜெயித்தது போல நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் ஒரு நாளிலே அந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவோம். இந்த உலகம் ஃபயருக்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஃபயர் வந்து இதை பச்சித்து போடும். இந்த உலக பில்டிங் எல்லாமே தரமட்டம் ஆயிரும். உலகத்தினுடைய கிளாமர், உலகத்தினுடைய ஆசாபாஷங்கள் எல்லாமே அழிஞ்சிப்போம். எல்லாம் டெம்போரலாக இருக்கிறது. மோசே அவிதமாக வேல்யூ பண்ணினான். உலகத்தின் சந்தோஷங்கள் சில நிமிடங்கள், ஆனால் நீரோ ரியல் ஜாய் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். ரியல் பிளஸ்ஸிங் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதனால் வார்த்தை நிமித்தம் மறு நிந்தையை நாங்கள் சகிப்பது எங்களுக்கு பெரிய காரியம் அல்ல. கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு நீர் அதிக பிளஸ்ஸிங்கை வைத்திருக்கிறீர், அதிக ரிச்சஸ் வைத்திருக்கிறீர். அந்த சிட்டி எங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிறது. நிலையான நகரத்தை வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் நாடி தேடுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஃபெய்த் அவிதமாக இருக்கட்டும். நாங்கள் ஆண்டவர் வார்த்தையிலே நிலைத்திருக்க கிருபத்தார், உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி, உலகம் போக்குற போக்க போகாதபடி. அந்த பார்வோனின் குமார்த்தி மோசையை குறித்து ஒரு பிளான் வைத்திருந்தாள். மோசையை வந்து பார்வோனாக மாற்றி அவன் வந்து அடாப்டட் சைல்டு, அந்த சைல்டை மேலே கொண்டு வரணும்னு அவர்கள் ஒரு பிளான் வைத்திருந்தான். அந்த பிளான் அவன் ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு காட்ஸ் பிளானுக்கு வந்திருக்கிறான். அதே போல் உலகம் போகிற போக்கில் நாங்கள் போகாதபடி, உம்முடைய ப்ரோக்ராம், உம்முடைய பிளான், உம்முடைய வார்த்தை, உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு நீர் அனாய்டிங் தாரும், கமிஷன் தருவீராக. எங்களை ஆண்டவரே நீர் தாமே பரிசுத்தாவினால் நிறைத்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும். இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்தையும் கிராண்ட் பண்ணுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே நாளை தினத்திலே நடக்கிற பிரதர்ஸ் மீட்டிங் ஆசீர்வதி. சகோதரமார்கள் எல்லாரும் ஜெபத்திலே வந்து காத்திருக்கும்படியாக அவங்களுக்கு அந்த ஆவியை தருவீராக. செபிக்கும்படியான ஆவியை தருவீராக. மந்த ஆவியை எடுத்து போடும் ஆண்டவரே. நாங்கள் அந்த மந்த ஆவியை நாங்கள் நீக்கிவிட்டு ஜெபத்திலே வந்து காத்திருக்க எங்களுக்கு கிருபத்தார். இவ்விதமான ஒரு ஆராதனைகளை தரும் பொழுது ஆண்டவரே ஜெபத்திலே காத்திருந்தால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை விதமான வாஞ்சியோடு வந்து நாளைத்தனத்திலே தேவ சமுத்திரத்திலே காத்திருக்க உதவி செய்யும். எங்களுக்கு நீர் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றி நாங்கள் ஆவியிலே ஜெபிக்க உதவி செய்வீராக. நாளைத்தனம் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். சகோதரமார்கள் எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். நல்ல ஒரு ஐக்கியத்தை தருவீராக. எங்களுடைய ஜபங்கள் பரலோகத்தை வந்து எட்டட்டும். அந்த ஜபத்தினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்வீராக. கர்த்தாவே, எங்கள் மேலே நீர் இறக்கமாயிரும். ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.